ஒவ்வொரு குழந்தையுடைய மதிப்பும் பாபாவுக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த விசேஷத்தை பார்த்துதான் பாபா தேர்ந்தெடுக்கிறாரு இல்லையா. பாபா குழந்தைங்க விசேஷம் இல்லாதவங்கள இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப மோசமானவங்கன்னு யாரையாவது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு பாஸ்ட் பண்ணுவாங்க பாபா சேவையில, அது வந்து நம்மளால பண்ணவே முடியாது. அதுதான் பாபா சார், ஒவ்வொருத்தருடைய மதிப்பும் பாபாவுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மதிப்பு ஒண்ணு பாபாவுக்கு தெரியும், அடுத்தது உங்களுக்கு தெரியும், வேற யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சுக்க முடியாது. மத்தவங்க உங்களை சாதாரணமா நினைக்கலாம், ஆனா உங்களுக்கு தான் தெரியும். கோடியில ஒரு சிலர், அந்த சிலரிலும் சிலர் நீங்க. ஏன்னா உங்களை தான் பாபா தன்னுடைய ஆக்கி இருக்கிறார். டெஸ்ட் பேப்பர் வச்சுதான் எடுக்கிறாரு, பில்டர் பண்ணி தான் எடுக்கிறாரு. பாபா சொன்னாரு, இத்தனை சுவர், இத்தனை சுவர் தாண்டி வா, என்கிட்ட வா பாப்போம். அப்படியே வந்து பிடிக்கிறோம் பாபாவை இல்லையா. குழந்தை அப்பா அம்மாவை பார்த்துட்டா வழியில எத்தனை தடை வந்தாலும் அந்த குழந்தை மத்தவங்களும் தூக்கி கொஞ்சம்னா கூட ஊன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மா கிட்டே ஓடும் பாரு, அம்மா கிட்ட போற வரைக்கும் அழுகி நிறுத்தாது பாருங்க. அந்த மாதிரி வந்த குழந்தை நீங்க, உங்களை தான் என்னுடைய ஆக்கி இருக்கிறோம். சயின்டிஸ்ட் ஆக்கல, பணக்காரன் ஆக்கல, அரசியல்வாதி ஆக்கல, புத்திசாலி நினைச்சவன ஆக்கல, உங்களைத்தான் ஆக்கி இருக்க. பாபாவுடைய ஆன உடனே எல்லா பிராப்தியும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்ன வேணும், எல்லா பொக்கிஷத்துடைய சாவியும் உங்க கையில கொடுத்துட்டாரு, தானே வச்சுக்கல. உனக்கு என்ன, ஒரே ஒரு சாவி தான் கொடுக்கல, சாட்சாத்காரம் காட்சி காட்டுறது, அது தேவையும் கிடையாது உங்களுக்கு. ஆனா அதுக்கு பதிலாக ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு, அவரு ராஜ்யமே ஆள போறதும் கிடையாது. சோ தன்னுடையவர் ஆக்கி அனைத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு, சாவி கொடுத்துட்டாரு. நீங்க சாவி போட்டு தவிர்க்க வேண்டியதா, அந்த சாவின்னா மண்மனா பாபு, அது போட்டா எல்லா பொக்கிஷத்தையும் நீங்க அள்ளிடலாம். எல்லோருக்கும் கொடுக்கற அளவுக்கு பாபா கிட்ட நிறைய சாவி இருக்குது. சோ இது வந்து மாஸ்டர் கீ, மாஸ்டர் சாவி. எந்த பொக்கிஷத்தை யார் பயன்படுத்த விரும்பினாலும் பயன்படுத்திக்கோங்க, பொக்கிஷத்தை பலனடைங்க. அந்த மாதிரி கீ, ஒரே கீ, மாஸ்டர் கீ என்ன, இது ஒரே கீயை வச்சு எல்லா போட்டியும் திறக்கலாம். அந்த மாதிரி கீ கொடுத்துட்டாரு பாபா. எந்த பொக்கிஷம் வேணாலும் உங்களால எடுக்க முடியும், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க முடியும். கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையிலே லண்டன் ராஜஸ்தானம் இல்லையா, பிரஜைகளாக ஆகக்கூடியவர்கள் கிடையாது. எல்லோருமே சேவையில முன்னேறக்கூடியவர்கள். எங்க பிராப்தி இருக்குதோ அங்க சேவை இல்லாம இருக்கவே முடியாது. சேவை குறைவு என்றால் பிராப்தியும் குறைவு. பிராப்தி சொரூபமா இல்லாம சேவை செய்ய முடியாது. பாருங்க, நீங்க தேசத்தை விட்டு அயல் நாட்டுக்கு போயிட்டா கூட தந்தை அயல் நாட்டிலேயே உங்களை தேடி கண்டுபிடிச்சு தன்னுடையவர் ஆக்கிட்டார். எவ்வளவுதான் ஓடினாலும் பாபா உங்களை கண்டுபிடிச்சிட்டாரு தாங்க. நல்லது, பாபா லண்டன் ராஜஸ்தான், ராஜஸ்தானம், ராஜ அதாவது ராஜாக்கள் உள்ள ஸ்தானம், ராஜாக்கள் மட்டுமே இருக்கிற ஸ்தானம், பிரஜைகள் கிடையாது. ஏன்னா ராஜ்யத்தை அடையக்கூடிய குழந்தை சேவை செய்யாம இருக்கவே முடியாது. ஏன்னா சேவை நீ கம்மியா பண்ணா பிராப்தியும் கம்மியா தான் அடைவ. வெளிநாட்டு குழந்தைங்களை பார்த்து பாபா சொல்றாரு. சோ குறிப்பா லண்டன், லண்டனை பார்த்து சொல்றாரு. அதனால அவங்களால சேவை இல்லாம, அதாவது சேவை செய்யாம இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, சேவையின்றி ஒரு வினாடி கூட அவங்களால இருக்க முடியாது. பிராப்தி இருந்தாலே அங்க சேவை கண்டிப்பா நடக்கும். பாபா கிட்ட அடைஞ்சிட்டா கொடுக்காம இருக்க முடியாது நம்மளால. அப்ப பிராப்தி ஆகல, ஞானம் புரியல அப்படின்னா சேவை செய்யாம தான் இருப்பாங்க, அது ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஆனா அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களால சேவை செய்யாம இருக்க முடியாது. சேவை குறைவுனா பிராப்தியும் குறைவு. பிராப்தி சொரூபமா இல்லாம சேவை செய்ய முடியாது. சூப்பரா சொல்றாரு பாருங்க. பிராப்தி கம்மியா இருந்தா சேவை பண்ண முடியாது, பிராப்தி சொரூபமானாதான் சேவை பண்ண முடியும். சமசுபர்ல அப்படியே அடைஞ்சு அப்படியே வெட்டிச்சு சிதறதுன்னு வாங்க. கமலஹாசன் ஏதோ ஒரு படத்தை பத்தி பேசும்போது சொன்னார், அவரு அது எப்படி வந்துச்சுன்னு அது அப்படியே ஒரு பாயிண்ட் வருது 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 அப்படியே வெடிச்சு சிதறிச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த ஞானம் உள்ள போய் அந்த ஞானம் தாரணையாக அந்த சக்தி வர வர என்ன ஆகுது, சேவை வெடிச்சு சிதறுது. ஆனா அந்த அளவுக்கு நிரம்பலன்னா சேவை செய்ய முடியாது. எப்படி சூப்பரா சார் இப்ப சேவை இல்லாம இருக்க முடியல ஒரு குழந்தைன்னா என்ன அர்த்தம், அந்த குழந்தை பிராப்தி சொரூபமா இருக்கு. ஜானகி தாதி 103 வயசுல நாடு நாடா சுத்துறாங்கன்னு என்ன அர்த்தம், பிராப்தி சொரூபமா இருக்கிறான். அதனால அவங்களால சேவை செய்யாம இருக்க முடியாது. என்ன வயசானாலும் சரி, என்ன முடியலனாலும் சரி, நீங்க என்ன விட்டு ஒரு பாட்டு வரும், என்னை விட்டு ஓடி போக முடியுமா, அந்த மாதிரி பாபா விட்டு நீங்க போயிட்டீங்க வேற நாட்டுக்கு போயிட்டீங்க, விட்டுருவாரா பாபா, தேடி கண்டுபிடிச்சி என்னடையார ஆக்கிட்டனா, எவ்வளவுதான் என்னை விட்டு ஓடினாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல அப்படின்றாரு பாபா. சூப்பர்ல. லவ் யூ பாபா. ஆஸ்திரேலியா குரூப் பார்த்து பாபா சொல்றாரு, நீங்க எல்லாம் மகாவீரர்கள் தானே, மகாவீரர் குரூப்னா என்ன தெரியுமா, சதா காலத்துக்கும் மாயாவுக்கு டாட்டா கட்டிட்டவங்க, போ இங்க உனக்கு வேலையே கிடையாதுன்னு விடை கொடுக்கறவங்க. மகாவீர் பாபா சொல்றாரு, மகாவீர்னா யார், கனவுல கூட இவன் என்னுடைய கணவன் இவன் என்னுடைய மனைவி அப்படின்ற எண்ணமே வராதவங்கதான் மகாவீர்ன்றான். எந்த விதமான உடல் சம்பந்தம் உடல் கவர்ச்சி எதுவுமே கனவுல கூட வர முடியல, அப்ப நினைவுலயும் வராது. அப்படி இருக்கிறவங்க தான் மகாவீர். அப்படித்தானே இருக்கிறீங்க நீங்க. இந்த விழாவை கொண்டாடிட்டீங்களா, ஆஸ்திரேலியானாலே சதா துணிச்சலானவர்களுடைய இடம். ஆஸ்திரேலியாவில வசிக்கிறவங்க சதா காலத்துக்கும் மாயாவுக்கு விடை கொடுக்க கூடியவங்க. ஏன் தெரியுமா, ஏன்னா அவங்க கூடவே பாபா இருக்க. தந்தை துணையா இருக்கும்போது மாயாவால வரவே முடியாது. சதா தந்தை துணையா இருக்கிறாருன்னா மாயா விட்டு ஓடி போயிடும், விடை பெற்று சென்று விடும். விடை கொடுப்பவர்கள் சதா திருப்தி மணிகளாக இருப்பாங்க. தானும் திருப்தியா, சேவையிலும் திருப்தியா, தொடர்பிலும் திருப்தியா இருப்பாங்க. அனைத்திலும் திருப்தியா இருப்பாங்க. இப்படி திருப்தி மணிகளாக இருப்பவர்கள் சதா இதய சிம்மாசனதாரிகளாக இருப்பாங்க. யார் சிம்மாசனதாரியா இருக்கிறாங்களோ அவங்க சதா குஷியோடவும் போதையோடவும் இருப்பாங்க. பாப்தாதா திருப்தி மணிகள் மகாவீர் இதய சிம்மாசனதாரி குரூப் பார்த்துட்டு இருக்கிற எல்லோருமே அனுபவி ஆத்மாக்களாக தெரியறாங்க. சேவாதாரிகளும் இருக்கிறாங்க. எப்படி சேவைக்கான விசேஷ பாகம் லண்டனுக்கு இருக்குதோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கும் விசேஷ பாகம் இருக்குது. பாப்தாதா ஆஸ்திரேலியாவில வசிக்கிறவங்களுக்கு சதா எவர்ரெடி மற்றும் சேவையில் விருத்தி அடையக்கூடியவர்கள் அப்படின்ற சான்றிதழை கொடுக்கிறார். நல்லது. சரி, ஆஸ்திரேலியா பத்தி பாபா சார், மகாவீரர் சதா காலத்துக்கும் மாயிக்கு விடை கொடுத்தாங்க. ஏன்னா பாபா கூடவே இருக்காங்க. அதுதான் உண்மையான துணிச்சல். உண்மையான துணிச்சல் எது? எப்படிப்பட்ட கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தையை எதிர ஒருத்தம் பேசினாலும் அப்படியே ஆழ்ந்த அமைதியில உங்களால இருக்க முடிஞ்சா, கொஞ்சம் கூட கோபத்தின் வசப்படாம இருக்க முடிஞ்சா நீங்க தான் துணிச்சல்காரர். எப்படிப்பட்ட காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை அல்லது மனிதர் எதிரில நீங்க நின்னாலும் கொஞ்சம் கூட மனசு சலனம் அடையாம அந்த ஆத்மா மட்டுமே உங்க கண்ணுக்கு தெரியுது, உடல் கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னா நீங்க தான் மகாவீர் துணிச்சல்காரங்க. அந்த மாதிரி மகாவீரர்களா நீங்க இருக்கிறதுக்கு காரணம் உங்க கூட பாபா எப்பவும் இருக்கார். மாயா வர முடியுமா? ஓடி போயிடும். பாபா பார்த்தோன்னே ஓடி போயிடும். அப்படி இருக்கிற குழந்தை எப்பவுமே திருப்தியா இருப்பாங்க. ஐயோ உங்களுக்கு இப்படி இருக்குது, இந்த சென்டருக்கு கூட்ட வருது, நம்ம சென்டருக்கு வரல, இதெல்லாம் இருக்க இருக்காது. ஏன்னா பாபா தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. எதா இருந்தாலும் அவங்களுக்கு நன்மை தான் தெரியும். ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்த மாதிரி இருந்தா கூட அவங்களுக்கு அதுல பாசிட்டிவ் விஷயம் தான் தெரியும். எல்லாம் பாபா நன்மைக்கு தான் பண்றாரு. இதுக்காக தான் இப்படிதான் உங்களோட மைண்டே வேலை செய்யும். இதுக்காக தான் பாபா பண்ணாரு, அதுக்காக தான் அப்படி பண்ணாரு. அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். சதா திருப்தியா இருப்பாங்க. எல்லாத்துலயும் திருப்தி, எல்லார் மேலயும் திருப்தி. திருப்தி மணியா இருக்கிறாங்க. அதனால இதய சிம்மாசனதாரியா இருக்கிறாங்க. பாபா இதயத்துல அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் இடம். ஒரு பஸ்ல சேவை செய்ய போகும்போது அந்த கண்டக்டர் சொல்றாரு, அவரு வெளுத்து வாங்குற மகாபாரத ராமாயணம் எல்லாத்தையும். அப்ப அவர் சொல்றாரு, நான் மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன், சின்ன பையன் ஆனா, ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க பேரு, இவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஆனா எனக்கு வீட்டுக்கு போனாலே வெறுப்பா இருக்கும். நான் 30,000 கொடுத்துட்டு அடுத்த வாரம் போவேன், காசு இல்லைன்னுவாங்க. அதனால வெறுப்பா இருக்குது, அளவுக்கு அதிகமா செலவு பண்றாங்க என்னுடைய வயசு அப்படின்றாங்க. சோ அப்ப என்ன அர்த்தம், இவ்வளவு கொடுத்தும் ஒண்ணுமே இல்லைன்னு போது அவருக்கு வெறுப்பா இருக்கு. இவ்வளவு கொடுத்தும் பத்தல, திருப்தியா இல்ல அவங்க. பாபா சொல்ற, நான் உனக்கு என்ன கொடுக்கல, இன்னும் எனக்கு இது பத்தல, இவங்க மாறல, அவங்க மாறல, இது நடக்கல, அது கிடைக்கல, அவங்களுக்கு இவ்வளவு இருக்கு, இவங்களுக்கு இவ்வளவு இருக்கு, அந்த சென்டருக்கு இத்தனை கூட்டம் வருது, இங்க இல்லையே, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா பாபா இதயத்துல உட்கார முடியாது. திருப்தியா இருக்கிற குழந்தைதான் பாபா இதயத்துல வச்சுக்குவாரு. அவங்க சதா குஷி குஷியா இருப்பாங்க, போதையோட இருப்பாங்க. சூப்பர் இல்லையா? சோ அந்த மாதிரி குரூப்ப பாபா பாக்குற, திருப்தி மணிகளை பாக்குற, மகாவீரரை பாக்குற, இதய சிம்மாசனதாரிய பாக்குற. சொல்லுவாங்க இது மூணு லிங்க் பாருங்க, இது மூணு முக்கியமானது. திருப்தி மணியா இருக்கணும், மகாவீரா இருக்கும், இதய சிம்மாசனதாரியா இருக்கும். மகாவீரன் அர்த்தம் மாயை கிட்டேயே வர விடுறது இல்ல. ஐயோ அவன் இப்படி இருக்கிறானே, அவனை முன்னுக்கு வைக்கிறாங்களே, அந்த மீன் எண்ணம் அது இல்லையா, அது வந்தாலே திருப்தி போயிடும், ஓடிப்போ. எப்படி தோத்துங்க, பாபா கூட இருக்காரு, பாபா பண்றாரு, பாபாவுக்கு தெரியும், அது பாபாவோட குழந்தை, நடக்கிறது பாபாவோட சேவை, யார் பண்ணா என்ன அப்படி சொன்னோட மாயை பொறுத்துடுவீங்க. சோ பாபா எல்லாத்துலயும் பாபா தெரியணும். சோ பாபா சொல்ற இந்த அனைத்தின் அனுபவி ஆத்மாக்களா தான் எல்லாரும் இருக்கிறாங்க, அனுபவமாக இருக்கு, இத அனுபவிச்சு இருக்கிறாங்க, சேவாதாரி குழந்தைங்களும் இருக்கிறாங்க. சோ லண்டன் மாதிரி ஆஸ்திரேலியாக்காரங்க விசேஷமான சேவாதாரி ஆத்மாக்கள், விசேஷமான பார்ட் அவங்களுக்கு இருக்குது. அந்த குழந்தைங்களை பார்த்து பாபா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? இந்த குழந்தைங்க சதா எவர் ரெடியா இருக்கக்கூடிய குழந்தைங்க, சேவை வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய குழந்தைங்க, ரெடியா இருக்கிறாங்க சேவைக்கு எப்பவுமே அப்படிங்கிற. ஆஸ்திரேலியாவை பார்த்தா பாபாக்கு என்ன தெரியுது? திருப்தியா இருக்கிற குழந்தைங்களுடைய குரூப் தான் கண்ணுக்கு தெரியுது. பாபாவுடைய இதயத்துல உட்கார்ந்து ஆட்சி செய்யற குழந்தைங்களா இருக்கிறாங்க, திருப்தியா இருக்கிறாங்க, எந்த கவலையும் இல்ல. பாபா பக்தியில ஒரு பாட்டு வருமே, குறை ஒன்றும் இல்லை கண்ணான்ட்டு, அந்த மாதிரி குறை ஒன்னும் இல்ல பாபா, நான் திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாபா. நல்லது. விடைபெறும் நேரத்துல இப்ப நீங்க எல்லோரும் விழித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க அனைவருக்காகவும் எங்கேயாச்சோ பக்தர்கள் கண்டிப்பா கண் விழித்துக் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய பக்தர்கள் கண் விழித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க கண் விழிக்கிறது என்ன பெரிய விஷயம்? ஆனா இந்த சங்கமிகத்துல நீங்க கண் விழிக்கிறதோட நினைவாத்தா பக்தியில கண் விழிக்கிற பழக்கம் நடக்குது. நீங்க ஞானத்தின் ஆதாரத்துல பண்றீங்க, அவங்க பக்தியின் ஆதாரத்துல பண்றாங்க. ஆனா அந்த பக்தியின் அஸ்திவாரமே சங்கமிகத்துலதான் ஏற்படுது. அவங்க பண்றது பாவனை, இங்க இருக்கிறது ஞானம். எல்லோரும் சேவைக்கு சென்று கொண்டிருக்கிறீங்க, அதனால வீட்டுக்கு போறீங்கன்னு புரிஞ்சுக்காதீங்க, சேவைக்கு போறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. மதுபனை விட்டு வீட்டுக்கு போல, சேவைக்கு போறீங்க. சேவைக்கான ஆதாரத்தை எடுத்துட்டு வரணும். மறுபடியும் வெறும் கையோட வரக்கூடாது, குறைஞ்சது பூங்கத்தாவது கொடுக்கணும் இல்லையா? பூங்கத்து கொடுங்க அல்லது பட்டன் அப்படின்னு போட்டிருக்கேன் தெரியல. சரி, ஒரு வருடத்தில் எத்தனை பேரை தயார் செஞ்சோம் அப்படின்ற கேள்வியும் படிவத்துல சேர்க்கணும். யாரையுமே சேர்க்கல, காலியா இருக்கிறவங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அடுத்த தடவை வர்றதுக்கு. ஒரு ஆண்டுல ஒருத்தரையாவது உருவாக்கி கூட அழைச்சிட்டு வரணும். நல்லது. எப்படி சொல்றாரு பாருங்க, சூப்பர். சேவைக்கு இல்லையா, மதுபனுக்கு எதுக்கு போறீங்க? யாரையுமே உருவாக்காம பாபா பார்க்கவே மாட்டார் இல்லையா? சேவை செய்யாம வர குழந்தை முதல்ல பார்க்கவே மாட்டார் பாபா. சேவை செஞ்சா மதுபனுக்கே அழைச்சிட்டு போக மாட்டேன்றாங்களே, என்ன பண்றது அப்படின்னு சொன்னா பாபாவுக்கு தெரியும் கடைசியில எப்படி அழைச்சிட்டு போகணும்ட்டு இல்லையா? சரி, பாபா சொல்றாரு. சோ அது ஏன்னா பாபா பொறுமையா பேசுவாரு இல்லையா, சோ இதுல ரொம்ப நேரம் ஆயிருக்கும் இருக்கு, அதனால எல்லோரும் கண் விழிச்சிட்டு இருக்கிறீங்க. பரவாயில்லையே, பக்தர்கள் எந்த நேரமும் உங்களுக்காக யாரோ ஒருத்தர் கண் விழிச்சிட்டுதான் இருக்கிறாங்க. நிறைய பேர் பக்தர்கள் ஏதோ ஒரு கோயில்ல ஏதோ ஒரு நாட்டுல, இப்ப நீங்க கண் விழிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இப்ப ஞானத்தின் ஆதாரத்துல பாபா கிட்ட பாவனையே கேக்குறீங்க, கண் விழிச்சிட்டு இருக்கிறீங்க. இதோட நினைவா தான் அங்க ஆரம்பிக்குது பக்தியும். சோ பக்திக்கு அஸ்திவாரமா இருக்கிறது இப்ப உங்களுடைய ஞானம். சோ அவங்களுக்கு ஞானம் கிடையாது, ஆனா பாவனை வைக்கிறாங்க. ஆனா நீங்க ஞானத்தோட இருக்கிறீங்க, ஞானத்தின் ஆதாரத்துல கண் விழிக்கிறீங்க. அதனால இப்ப மதுபன் முடிச்சிட்டு எங்க போறீங்க? வீட்டுக்கு போல, சேவைக்கு போறீங்க. குறைஞ்சது ஒருத்தரையாவது நீங்க அழைச்சிட்டு வரணும். அழைச்சிட்டு வர்றதுக்காக போறீங்க, வெறுங்கையோட வரக்கூடாது. எத்தனை பேரை உருவாக்குனீங்கன்னு அந்த ஃபார்ம்ல மதுபனுக்கு போறதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. சோ அதுல தூய்மையா இருக்கிறீங்களா, வெங்காயம் பூண்டு இது மாதிரி நிறைய இருக்கும். சோ அதுல இதையும் சேர்க்கணும்னு பாபா சொல்லிருக்காரு. எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறீங்க அப்படின்ட்டு சேர்த்தாங்களான்னு தெரியல. சரி, குறைஞ்சது ஒருத்தரையாவது அழைச்சிட்டு வாங்க அடுத்த தடவை வரும்பொழுது. நல்லது. அவ்யக்த மகாவாக்கியம் விருத்தியின் மூலம் வாயு மண்டலத்தை சக்திசாலியாக்குங்க. சோபான வார்த்தைய கண்டினியூஷன் அது மனசா சேவை இல்லையா. குறிப்பா உள்ளுணர்வு, உள்ளுணர்வு மூலம் வாயு மண்டலத்தை சக்திசாலியாக்குங்க. எல்லாத்தையும் விட தீவிர வேகத்துல சேவை அப்படின்னா அது எந்த சேவை தெரியுமா? விருத்தியின் மூலம் வாயு மண்டலத்தை சக்திசாலி ஆக்குற சேவை. அதாவது சக்தியான சிந்தனை உணர்வு மூலம் அல்லது உள்ளுணர்வு சக்தி சக்திசாலியான சிந்தனை உணர்வு அல்லது உள்ளுணர்வு மூலம் வாயு மண்டலத்தை உருவாக்குறதா எல்லாத்தையும் விட தீவிர வேக சேவை, அதிவேக சேவை. ஏன்னா விருத்தி வந்து ராக்கெட்டை விட வேகமானதான் அந்த வாயு மண்டலத்தை மாத்துறதுல. சோ அத நல்லா பாக்கலாம். ஒரு டென்ஷனான வாத்தியார் கிளாஸ்ல நுழைஞ்சோம்னா டக்குன்னு அந்த குழந்தைங்க எல்லாருடைய மனநிலையம் மாறும். அடுத்த செகண்ட் அந்த பீரியட் முடிஞ்சு அடுத்தது வரும்பொழுது அதாவது அத நல்லா பாக்கலாம். கிளாஸ் நடந்துட்டு இருக்குது, இந்த வாத்தியார் பெல்லடிச்சோம், இவர் போல குழந்தைங்களுக்கு டென்ஷன் ஆகும். அடுத்த பீரியடு வாத்தியார் அல்லது மேடம் வராங்க, அவங்களை பார்த்த உடனே உங்களுக்கு உள்ளுணர்வே ஜாலியாயிரு. ஆனா வந்துட்டாங்க, நம்மளை காப்பாத்த வந்த காந்தி தாத்தாவே அவங்க தான் தோணும் இல்லையா. சோ அப்ப அந்த உள்ளுணர்வு வந்து அவ்வளவு வேகமா போய் வேலை செய்யுது. ராக்கெட்டை விட ஸ்பீடா வேலை செய்யும். சோ வாயு மண்டலத்தை நீங்க மாத்திக்கிட்டே இருங்க. அஞ்ஞானிகள் வாயு மண்டலம் ஃபுல்லா காமத்தையும் கோபத்தையும் குழப்பத்தையும் கவலையும் உருவாக்கிட்டே இருப்பாங்க. நீங்க போனவொடனே அது கிளீன் ஆகிட்டே இருக்கும். சோ உங்களோட உள்ளுணர்வுல பாபா தெரியணும், பாபா சொன்ன ஞானம் இருக்கணும், ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவை பார்க்கணும், அவங்களுடைய ஆதி சமஸ்காரம் அதாவது சத்யுக சமஸ்காரம் அது மட்டுமே பார்க்கணும். இந்த பயிற்சியிலே இருக்கிறீங்க. நான் நாராயணன் ஆகிறேன், நான் நாராயணன் ஆத்மா, நான் நாராயணன் அவங்களுக்கு தெரியல அந்த போதையில இருக்கிறீங்கன்னா டக்குனு வாயு மண்டலமே மாறிடும் மின்னல் வேகத்துல. அப்படியே அவங்க அமைதி ஆயிடுவாங்க, ஆச்சரியமா இருக்கும். நீங்க என்ன விரும்பினாலும் எத்தனை ஆத்மாக்களுக்காக விரும்பினாலும் இந்த விருத்தியின் மூலம் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு அத்தனை ஆத்மாக்களுக்கும் நீங்க விரும்பினது சென்றடைய செய்ய முடியும். அந்த உள்ளுணர்வை சென்றடைய செய்ய முடியும். அமைதி வேணும். இப்ப இங்க உட்கார்ந்துகிட்டு வெளிநாட்டுல ஏதோ ஒரு நாட்டுல சண்டை நடக்குது, நிறைய பேர் சாகுறாங்க அப்படின்னா இங்க இருந்து உங்களால அமைதி கொடுக்க முடியும் ஒரே வினாடியில. அந்த உள்ளுணர்வு அப்படியே அமைதியா. சோ அது எப்படி நீங்களே பதறிட்டு அமைதியாகணும் அப்படி கிடையாது. நீங்க அப்படி ஒரு ஆழ்ந்த அமைதி. சோ இந்த யோகா பண்ணுங்க செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த நாட்டிலேயே உட்காந்துகிட்டு நீங்க யோகா பண்ற மாதிரி நினைக்கணும், தானா அமைதி உண்டாகும். அந்த அந்த ஆத்மாக்களுக்கு அமைதியாகும். விருத்தியின் மூலம் திருஷ்டி மற்றும் சிருஷ்டியை மாற்றிவிட முடியும். விருத்தியில அனைவருக்காகவும் சுப பாவனை சுப விருப்பம் இருந்தால் மட்டும் போதும். ஒருத்தர் திருஷ்டியும் சிருஷ்டியுமே மாற்ற முடியும். உங்களோட உள்ளுணர்வு எப்படி இருக்குதோ அந்த உள்ளுணர்வுக்கு ஏற்ற மாதிரி வெளியில இருக்கிறவனுடைய பார்வை மாறிடும். அதுக்கு முன்னாடி கோபமா இருக்கலாம் அல்லது காமமா இருக்கலாம், உங்களுடைய உள்ளுணர்வு அப்படி ஒரு தூய்மையான பரிசுத்த அந்த தாய்மை உள்ளுணர்வோட அது ஒரு குழந்தை இப்படி இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா அவனே அந்த காம உணர்வு சுத்தமா மறந்துடுவான். இந்த மாதிரி மாத்த முடியும். ஏன் சிருஷ்டியே மாத்திட முடியும்? இந்த படைப்பு ஒட்டுமொத்த இறைவனுடைய படைப்பையும் மாத்த முடியும் உங்களுடைய உள்ளுணர்வு மூலமா. சோ இது வந்து ஆக்சுவலா பாபா லவே பாபா. இது ஒரு பிரதர் கேட்டிருந்தார், வெளிநாட்டுல இருந்துட்டு அவர் சொல்றாரு போயிட்டே இருந்தா அங்க ரொம்ப வெயிலா இருந்துச்சு, ஐயோ எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாபா, இவங்களுக்கு ஒரு குளிர்ச்சியா இருக்கு சொல்லி ஒரு நிமிஷத்துக்குள்ள அப்படியே குளிர்ச்சி ஆயிடுனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அதே போல நான் ஒருத்த நினைச்சாலே மாறிடுமா அப்படின்னு கேக்குறாரு. பாபா சொல்றாரு மாறும் பாருங்க. அந்த பிரதர் அப்ப கேட்டு ஒரு வாரம் ஆகுது, பாபா இப்ப சொல்றாரு மாறும். சிருஷ்டியே உன்னால மாத்த முடியும். எல்லாம் சூப்பர் பாருங்க. ஏன்னா அஞ்ஞானிகள் கம்பேர் பண்ணும்போது பாபா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த பாபா குழந்தைங்களும் இந்த மாதிரி பாபா சொல்ற மாதிரி அந்த உள்ளுணர்வு மூலமா மாத்துறதுக்கு முயற்சி செய்யறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. அவங்கதான் கடைசியில ஒட்டுமொத்த உலகத்துக்கு அமைதியை கொடுத்து முக்தியை கொடுத்து அழைச்சிட்டு போறது. முடியும், முடியும் பாருங்க. கடைசி நேரத்துல லவ்யூ பாபா, கடைசி நேரத்துல இது வந்து நானே அனுபவம் பண்ணேன். ஏன் அப்படின்னா நான் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு காரணத்துக்காக வருவேன், அதுக்கு பக்கத்துலதான் சென்டர். சோ சும்மா போவேன், எதுவும் புரியாதுதான் போவேன் போயிடுவான் அவ்வளவுதான். ஏன்னா இப்போ வந்து ஆன்மீக தேடல்னு கூட தெரியாது, எது தேடுறேன்னே தெரியாம ஆனா சர்ச்சுக்கு எல்லாம் போயிட்டு இருப்பேன். எல்லாமே இப்ப சர்ச்சுக்கும் போவேன் இங்கேயும் போவேன், ஆனா இருக்கிறதுல ரொம்ப போர் அடிச்சது பாத்தீங்கன்னா பிரம்மகுமாரி சென்டரா தான் இருந்துச்சு அப்ப எனக்கு. ஏன்னா அப்ப அப்படிதான் படிச்சுட்டு தான் இருந்தாங்க, வேற எதுவும் இல்ல, படிச்சாங்க அவ்வளவுதான். அப்ப எனக்கு சரி பக்கத்துல இருக்குதுன்னு போனேன், அதுதான் உண்மை, தூரமா இருந்தா போயிருக்க மாட்டான். சோ அது ரொம்ப பக்கமா இருந்துச்சு அதனால போனேன். அப்பயும் சர்ச்சுக்கும் போயிட்டு தான் இருந்தேன், ஆனா மாசத்துக்கு ஒரு நாள் தான் போவேன். ஏன்னா மாசத்துக்கு ஒரு நாள் தான் அந்த இடத்துக்கு போற வேலை எனக்கு, சோ அந்த டைம் தான் போவேன் அவ்வளவுதான். மற்றபடி இது இந்த ஞானம் எதுவுமே மைண்டுக்குள்ள கூட போகவே இல்லை. ஆனா ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஞானம் அந்த டைம்ல வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்குமா இப்ப பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும். ஆனா ஒரு ஒரு லைனும் நல்ல விஷயம் நம்மளா எடுத்து படிக்கும் போதுதான் தெரியுது, அவங்க அப்படியே படிச்சதுனால அது தெரியல. சரி அப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயம், சரி அந்த நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு போவோம். அது கூட மற்ற சர்ச்சை எதுவுமே இல்லைன்னா தான் போவேன். பாத்தீங்கன்னா முரளியை விட எனக்கு சிவானி சிஸ்டர் ப்ரோக்ராம் பிடிக்கும் அந்த டைம். ஆக்சுவலா அதுலயே எதுவும் இருக்காதான், பட் இவங்க படிக்கிறது அப்படி இருந்ததுனால அது பெருசா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ அதனால நீங்க சீக்கிரமா முடிங்க, நாங்க சிவானி சிஸ்டர் ப்ரோக்ராம் போனோம், அது 7 மணிக்கு போடுவாங்க ஆஸ்தா டிவில. சோ அப்படி எல்லாம் போவோம், அவங்களே என்னப்ப இதை விட்டுட்டு போய் அதுக்கு போறியே அப்படின்னு. ஆனா அந்த ஒரு நாள் கேட்டுட்டு அவ்வளவுதான், ஒரு மாசம் போயிட்டோம்னா. ஆனா அங்க என்ன ஆகுனா என்னையே அறியாம அந்த நான்வெஜ் சாப்பிடற பழக்கம், அது தப்புன்னு உணர்றது, டிவி பாக்குறது தப்புன்னு தோணுது, சத்தம் போடுறது பிடிக்காதுன்னு தோணுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிவி கட்டாச்சு அதாச்சு எல்லாமே அப்படியே மனநிலை மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அது எல்லாமே இங்க வந்து நான் உட்கார்ந்து இங்க இருக்கிற மாத்தாசிய மேல நல்ல விருப்பம் வச்சு இது மாறினது அப்படின்றது ஞானத்துக்கு வந்தப்புறம்தான் புரியுது. இது ஏதோ தானா நடந்ததுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நான் எங்கேயோ இருக்கிறேன், சும்மா ஒரு நாள் தான் வரேன். ஆனா அந்த உள்ளுணர்வு, ஏன்னா அவங்க அந்த மாதிரி பவர்ஃபுல்லான மேட்டர்ஸ், அந்த அன்பு உள்ள அன்பு கள்ளங்கள் அப்படியே குழந்தைங்களை பாக்குற மாதிரிதான் இருக்கும். அவங்க பாக்குறதுக்கு தான் வயசானவங்களா இருப்பாங்களே தவிர அந்த எண்ணம், அந்த தாய் அன்பு அவங்க மூலமா தான் அந்த மாதிரி மாத்தாசினால்தான் எல்லா சென்டருமே நடக்குது உண்மையிலே அந்த உள்ளுணர்வு. ஆனா தெரியாது அவங்களால்தான் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. உள்ளுணர்வு அந்த தாய் அன்பு அப்படி இருக்குது, அப்ப நம்மளால ஏமாற்ற முடியாது. சோ அப்ப கடைசி நேரத்துல என்ன ஆகும்னா கர்மத்தின் விதியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. வெட்டுவாங்க, குத்துவாங்க, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே சரமாரியா நடக்கும், ரத்த வெள்ளம் ஓடுன்ற. வெட்டுவான் இவனும் வெட்டுவான், அவன் வெட்டுவான் இவன் வெட்டுவான். சோ கர்மத்தின் கணக்குப்படி தண்டனை அனுபவிக்கணும்ல, எல்லாம் அனுபவிப்பாங்க. ஆனா வெட்டிக்கிட்டே இருந்தா எவ்வளவு தடவைதான், அவன் வெட்டினா இவனும் வெட்டினான், திரும்ப இவனுக்கும் வெட்டணும்னு தோணிடுச்சுன்னா அது போய்கிட்டே இருக்கும். சரி, அப்படியே வெட்டினாலும் அந்த கணக்கு ஒரு டைம்ல வந்து அந்த வெட்டி முடிஞ்சு செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், ஆனா அந்த வெறி இருக்கும், அந்த வெறி இருக்கும். இப்ப இவன் பண்ணது தப்புன்ற அந்த உணர்வு எல்லாம் இருக்கவே இருக்காது. அப்ப பாபா குழந்தைங்க யோகத்துல உட்காருவாங்க பாருங்க, அப்ப அந்த ஆத்மா தூய்மையாச்சு, நம்ம பண்ணது தப்பு, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம், அது எல்லாம் அவங்களுக்குள்ள அப்படியே அந்த ஒரு எண்ணங்களாக வர ஆரம்பிச்சு. ஏன்னா ஆத்மா தூய்மை ஆகும்போது சிந்திக்க ஆரம்பிக்குது. சோ இதுதான் நடந்துச்சு, இப்படிதான் என்னையும் மாத்தி இருக்கிறாங்க. சூப்பரா, அந்த உள்ளுணர்வு, அந்த சக்தி இருக்குது, யார வேணாலும் உங்களால மாத்த முடியும். நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு வந்து இந்த காமம் பெரிய பிரச்சனையா இருக்குது, தேவையில்லாத போன் எல்லாம் வருது, அதுவும் பாபா குழந்தை ஆனப்புறம் தீவிரமா போகும்போதுதான் வருது அப்படின்றாங்க. சோ அப்ப நீங்க வந்து இந்த புல் பிராக்டிஸ், நான் தூய்மையானவன், தூய்மையின் அதிர்வலைகளை பரப்பிட்டு இருக்கிறேன், அது சகோதர ஆத்மா சகோதரி ஆத்மா, அந்த உள்ளுணர்வு பிராக்டிஸ் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. பேசுறதெல்லாம் பெரிய கவனமே கொடுக்குறேன், கொஞ்ச நேரத்துல அவங்களே போன் வச்சிருவாங்க, அல்லது அவங்களை யாராவது கூப்பிடுவாங்க, ஆச்சரியமா இருக்கும், பண்ணி பாருங்களாம், டக்குன்னு போயிடுவாங்க. நீங்க வாயை திறந்தே வைக்க சொல்ல தெரியல, தானாக போயிடுவாங்க. எத்தனை பேருடைய உள்ளுணர்வு வேணாலும் உன்னால மாத்த முடியும் ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு. ஜஸ்ட் அதுக்கு நீ தயாராகும்னா என்ன பண்ணும், எல்லோரு மேலயும் சுப பாவனை சுப விருப்பம் மட்டும் இருந்தா போதும். அத பத்தி பின்னாடி கூட சொல்லுவாங்க, நெகட்டிவ் எண்ணத்தை வர விட்டுறதீங்க, எல்லாம் நல்லவங்க நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு, இது மட்டும் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். உலக நன்மை செய்யணும்னா இப்ப யோசிச்சு பாருங்க, இத்தனை பாபா குழந்தைங்க இருந்தாலும் பக்காவான பாபா குழந்தைங்க, குறிப்பாக அட்வான்ஸ் பார்ட்டியா இருக்கிறவங்க, அவங்க கொடுக்கற சக்தி, பாபா மாமா கொடுக்கற சக்தி, இதெல்லாம் கூட முக்கியமான காரணம் நம்மள மாத்துறது. அப்ப ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான் இப்பயே மாத்துறாங்க, நம்மள மாத்துறாங்க. ஏன்னா இருக்கிறதுலே கஷ்டம், நம்மள மாத்துறதுதான், அஞ்ஞானிகளை மாத்துறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இப்ப நம்மள மாத்துறாங்க, இப்ப நம்மளால ஏன் மாத்த முடியாது, முழு சிருஷ்டியை உங்களால மாத்த முடியும் உங்களுடைய விருத்தி மூலமாக, உள்ளுணர்வின் மூலமாக. ஆனா வெறும் நல்ல எண்ணம் மட்டுமே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, நல்லா யோசிப்பாங்க, சின்ன வயசுல ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல அது மாதிரி பிடிக்கலன்னா, இப்ப அவங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் வெறுப்பெல்லாம் இருக்காது. சரி, நம்ம போய் பின்னாண்டு ஒரு உங்க மேலதான் ஒரு அசிங்கமா இருக்குமே தவிர அவங்க மேல வெறுப்பே இருக்காது. சோ இவ்வளவு நாள் அந்த நாள் வந்து அப்படி மாத்துது இடைவெளி. அதுக்குதான் பாபா சொல்றாரு, எல்லாத்துல இருந்து விலகி இருங்க. இப்ப விலகி இருந்தா எல்லாருமே நல்லவங்களாவே தெரியுவாங்க. விலகி இருங்கன்ற ஸ்ரீமத்தை மீறினீங்கன்னா அப்புறம் குத்துதே கொடையுதேன்னு இருக்க வேண்டியதுதான். சோ அப்ப விலகி இருந்து எல்லாம் நல்லாத்மா, எல்லாம் நல்லாத்மா, அவ்வளவுதான். அங்க பிரச்சனை நடக்குது, இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அது என்னன்னு கூட தெரிஞ்சு கூட விரும்பாதீங்க, எல்லாம் நல்லாத்மா நல்லா இருக்கட்டும். இவங்களுடைய விசேஷம் குணத்தை பாருங்க, அவங்களுடைய விசேஷ குணத்தையும் பாருங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க அவங்க கிட்ட க்ளோஸா பாருங்கனால இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள பத்தி சொல்லுவாங்க, அவ்வளவுதான், உங்களுக்குள்ள விஷம் போயிடும். நமக்கு தெரியாது யாரு என்னென்ன விஷத்தை வச்சுட்டு அலையறாங்கன்ட்டு. விலகியே இருங்க, நல்லவங்களாவே இருப்பாங்க. அவங்க நல்லவங்கன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு நன்மை நடக்கணும்ன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். சோ உலக சேவாதரி விஸ்வாமித்ரர், உலக நன்மை செய்யக்கூடியவர் நீங்க அப்படி ஆகணும்னா, உங்களுடைய விருத்தியும் உங்களுடைய திருஷ்டியும் உங்களுடைய ஸ்திதியும் எல்லாமே எல்லையற்ற நிலையில இருக்கணும். என்ன அர்த்தம், இவன் என் எதிரி இல்ல, என் சகோதர ஆத்மா, என் பக்கத்திலே பரந்தாமத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆத்மா, சொர்க்கத்துல என் கூடவே இருந்த ஆத்மா, எனக்கு சுகத்தை கொடுத்த ஆத்மா. சோ அந்த மூன்று கால ஞானத்தை யோசிக்கிறது, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை ஏன் கொடுக்கிறது, எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில யோசி. நீ உடல்னு நினைச்சாலே எல்லைக்குட்பட்ட நிலை, ஏன்னா இந்த உடல்லதான் இருக்கும்போதுதான் அவன் எதிரியா இருந்தான். இதுக்கு முன்னாடி உனக்கு நண்பனா இருந்தான்றது மறந்துட்டே, நண்பனா தான் இருந்தான். எப்படியா இருந்தாலும் இங்க வரும்போது அவங்க நல்லவங்களா தான் இருப்பான். ஆஹ் அதனால உங்க விருத்தி உள்ளுணர்வை எல்லையற்றதாக்குங்க. அந்த தாயன்பு மட்டும் இருக்கட்டும். சோ இந்த ஒரு விஷயத்துக்காக ஈஷா யோகாக்காரங்களை பாராட்டலாம். மற்ற விஷயங்கள் எல்லாம் தப்பு தப்பா சொன்னா கூட இந்த விஷயம் பிராக்டிஸ் கொடுப்பார் கடைசியில. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் என்னுடைய குழந்தையான நீங்க யோசிச்சுப்பாங்க. இந்த குழந்தைங்களை நிறைய பேர் உள்ள வச்சுக்கோங்க, உங்க இதயத்துல சுமங்க அப்படின்ட்டு ஒரு பிராக்டிஸ் கொடுப்பாரு. அது உண்மையில நம்ம பண்ண வேண்டிய பிராக்டிஸ். நம்மளுடைய குழந்தைங்க அவங்க. சோ அந்த எல்லையற்ற உள்ளுணர்வு இருக்கணும். சோ இது இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஜுவாலாமுகி அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து நான் ஒரு சிலர் நல்லா பேசினாங்கன்னா பாராட்டுவேன். ஆனா அதை பாராட்டி முடிச்ச உடனே உடனே மெசேஜ் வரும், பர்சனல் மெசேஜ். யார கேட்டு பாராட்டும், அவங்க என்ன அப்படி பண்ணாங்க அப்படி இப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன் இவங்க எங்க கொச்சுக்கிறாங்க, அவங்க நல்லா தானே பேசுறான், நல்லா பேசுறான், நல்லா இருந்துச்சு அவ்வளவுதான், ஏன் ரொம்ப போய் பாராட்டுற. அப்ப புரியல, இப்பதான் புரியுது. அது வந்து ஒரு தாய் என்பது ஒரு அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு குழந்தைய ரொம்ப கொஞ்சம் இன்னொரு குழந்தைக்கு பிடிக்காது. சோ அந்த அன்புக்கு ஏங்குறாங்க அப்படின்ற விஷயமே அப்புறம் தெரிஞ்சது. சோ அப்ப அது ரொம்ப யுக்தியா நடக்கும். சோ சேவையிலுமே பாத்தீங்கன்னா அது நடக்கும். சோ நிறைய பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சிஸ்டர்ஸ் அந்த முரளி சேர்னிங் எல்லாம் போடுறாங்க இல்லையா, சோ அது கேக்குறதுக்கு டைம் இருக்காது எனக்கு, ஆனா அதுவே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதுவுமே கூட அவங்களுக்கு காரணம். ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா சரி நான் போடலன்ட்டு வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா உண்மை வந்து இதுதான், என்ன அப்படின்னா அந்த அன்பு இல்லையா, அந்த அன்பு, அந்த அன்புக்கு எல்லாருமே இயங்குறாங்க. சோ அப்புறம்தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து நிறைய பேர் சொல்ல, ஒரு சிலர் வந்து ஓப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ இதுதான் காரணம் அப்படின்னு. அப்புறம்தான் சரி கொஞ்சமாவது எல்லார்டையும் கேட்டுடணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அதை கண்டிப்பா சொல்லுவோம். சொல்லும் போது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க கேக்குறாங்கன்ட்டு, அப்ப அவங்களுக்கு அந்த திருப்தி இருக்கும். சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வள்ளல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த சங்கம் யுகமே ஒருத்தர் ஒருத்தரை பாராட்டுற யுகம் தான். பாராட்டியே தான் பாபா நம்மள வளர்க்கிறாரு. அதே மாதிரிதான் நம்மளும் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தான் வளர்க்கணும் எல்லாரையுமே. அப்பதான் சேவையுமே சூப்பரா நடக்கும். சோ எல்லையற்ற உள்ளுணர்வுல இருக்கணும். பார்வையும் எல்லையற்ற பார்வை. இது என் கணவன் கிடையாது, என் மனைவி கிடையாது, என் குழந்தை கிடையாது, சகோதர ஆத்மா எல்லாருமே சகோதரர். ஆனா அன்பு எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா அது அதுவும் ஒண்ணு இருக்குது, அன்பு கொடுக்கணும். ஆனா மனசுக்குள்ள கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பற்ற வெளியில தெரியாது, அது ஃபுல்லா மனசுக்குள்ள நடக்கிற வேலை. இல்லைன்னா நம்ம ஏமாந்துரும். அவங்களுக்கும் ஏமாற்றம் கொடுக்க கூடாது, நம்மளும் ஏமாந்துடக்கூடாது இல்லையா. இது சம வாழ்க்கை சங்கமேத வாழ்க்கை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு. சென்டர்ல சரண்டர் சிஸ்டர்ஸே நிறைய பேர், சரண்டர் பிரதர்ஸ்க்கே நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய சிஸ்டர் வந்து சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்களேன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது இது, குறிப்பா சிஸ்டர்ஸ்க்கு இருக்குது. சோ அதுதான். ஆனா அதுவே கூட பக்காவா தெரிஞ்சு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா கூட அந்த அன்பா கேக்குறீங்களா இல்லையான்றது நாளடைவுல தெரிஞ்சிடும். உண்மையிலே அன்பு இருக்கணும் இல்லையா. அம்மா வந்து அவ்வளவு அன்பா இருந்ததுனாலதான் என் அம்மாவே பார்த்த மாதிரி இருக்குதுன்ட்டு நிறைய பேர் சொல்றான் இல்லையா. சோ எல்லோரும் என்னுடைய குழந்தை. அந்த திருஷ்டி அதாவது குழந்தையா பாருங்க இல்லையா, கணவனை பார்த்து கொடுக்கற அன்பை விட குழந்தையா பார்த்து கொடுக்கற அன்புக்கு தான் பவரும் அதிகம். குழந்தைய பாருங்க, சகோதரனை பாருங்க. அதே மாதிரி ஸ்திதியும் எல்லையற்ற இருக்கணும் இல்லையா. மத்தவங்க என்னுடைய பிரஜைகள், என்னோட ராஜ்யத்தை சார்ந்தாங்க, அவங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. அது வெளியில இருக்கிறவங்கள பாக்குறது. நம்மள பாக்கும்போது நாராயணன் நான், எல்லையற்ற மனிதன், இந்த உலகத்தின் அதிபதி நான், மிக உயர்ந்தவன் நான். எதனால உயர்ந்தவன்? அதே டெஸ்ட் பேப்பர் அவங்களுக்கும் வருது, எனக்கும் வருது. ஆனா ரெண்டு பேரும் அத எதிர்கொள்ற முறை சுத்தமாறும் வேற. அந்த போதை எல்லையற்ற ஸ்திதி, அதுதான் அந்த சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருக்குது. நான் நாராயணன் 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 சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப மனநிலை எப்படி இருக்கும்? அப்படியே ஆனந்தமா அப்படியே லேசா இருக்கும். இங்க என்ன நடந்தாலும் கவலை இல்ல, கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாரு. அப்பதான் உலக நன்மை செய்யறதுக்கு நீ தகுதியானவன். எப்படி சுப்ரசரமா எல்லைக்குட்பட்ட விருத்தி அதெல்லாம் இருக்கவே கூடாது. எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு சிஸ்டரோ பிரதரோ இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட சத்தியமா இந்த குணம் இருக்கும். எல்லைக்கு அதாவது எல்லோருக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படி கிடையாது. எல்லோருக்கும் அவங்களை பிடிக்கும்னா அவங்களுக்கு எல்லையற்ற விருத்தி திருஷ்டி இருக்கும் இல்லையா. பாபாவோட குழந்தை, அதுவும் பாபாவோட குழந்தை, இதுவும் பாபாவோட குழந்தை, அது இருந்துகிட்டே இருக்கும். சதா எல்லையற்று இருக்கணும். நாம உலக சேவைக்காக வந்திருக்கிறோம். கடவுளுடைய பிஏ வேலைக்காரங்க நம்ம. கடவுளுக்கு, கடவுள் யாருக்கு சொந்தமானவர்? ஒரு ஊருக்கு சொந்தமானவரா? ஒரு மொழிக்கு சொந்தமானவரா? ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொந்தமானவர். நம்மளும் உலகத்துக்கு சொந்தமான உலக நன்மையை பத்தி தான் அவர் யோசிப்பாரு. நம்மளும் அப்படிதான் இருக்கணும். அதுதான் மனநிலையில இருக்கணும். என் சகோதர ஆத்மாக்கள் கிறிஸ்தவர்கள், என் சகோதர ஆத்மாக்கள் முஸ்லிம்கள், என் சகோதர ஆத்மாக்கள் இந்துக்கள், என் சகோதர ஆத்மாக்கள் நாஸ்திகர்கள், என் சகோதர ஆத்மாக்கள் டெல்லியில இருக்கிறவங்க, என் சகோதர ஆத்மாக்கள் ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க, சோ எல்லாருக்கும் இந்த சேவை எப்படி செய்யறது? இப்படிதான் யோசிக்கணும். அதுதான் எல்லையற்ற நிலை. இல்ல இல்ல, இது எங்க சென்டர், எங்க சென்டர்ல இருக்கிற நோட்டீஸ் தான் நான் கொடுப்பேன், பக்கத்து சென்டர் நோட்டீஸ் எவனாவது எடுத்துட்டு வந்தா அவனை பிடிச்சி உதைப்பேன். அந்த குழந்தை உலக சேவாதாரி கிடையாது, ஏதோ அரசியல்வாதி, கலியுக அரசியல்வாதி அந்த குழந்தை இல்ல. கலியுக அரசு தான் அங்க இருக்கிறவங்க எங்க ஏரியா வரக்கூடாது, இங்க இருக்கிறவங்க இங்க வரக்கூடாது. எல்லையற்ற மனநிலையில இருந்தா தான் நீ உலக சேவையே பண்ண முடியும். கொஞ்சம் கூட உன்னுடைய உள்ளுணர்வுல எந்த ஆத்மாவுக்காகவும் எதிர்மறையான எண்ணமோ வீண் பாவனையோ இருக்கவே கூடாது. அது பக்காவான ஆத்மா, அது சகோதர ஆத்மா, அது தேவதை ஆத்மா, அதேதான் இருக்கணும். ஏன்னா நமக்கு அதுக்குதான் விலகி இருக்க சொல்றதே அதுக்காக தான். கொஞ்சம் கிட்ட போயிட்டாலும் வீண் விஷயங்கள் நிறைய உள்ள வந்துடும் இல்லையா. பாபா ஒரு வாணியில சொல்லிருக்கிறாரு, லவ்வர் மாதிரி சிஸ்டர் சிஸ்டருங்களே அவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்கன்னு. அப்ப அது அப்பவே பாபா அப்படி சொன்னாரு. இப்ப போன் எல்லாம் வந்துருச்சு, அப்ப மணிக்கணக்கா அவங்க பேசிட்டு இருக்கிறாங்கன்னா வெவ்வேறு சென்டரை சார்ந்தவங்களா இருந்தா கூட என்ன ஆகும்? இங்க இந்த சென்டரை பத்தி வீண் விஷயம், அந்த சென்டர்ல இருக்கிறவங்க பத்தி வீண் விஷயம், இப்படியே உள்ள போயிடுச்சு அப்படின்னா உலக சேவை என்னைக்கு பண்றது? இவங்களுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் அவங்க கிட்ட அவன் இப்படி அவன் இப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி அவங்க அதே மாதிரி சொல்லி இவங்களுக்கு யாருமே தெரியாது. ஆனா இவங்க அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இவங்க அதே பார்வையில பார்ப்பாங்க, மோசமானவன், இவன் சுயநலவாதி, அதே மாதிரியே வந்துடும். சோ அந்த மாதிரி என்னமே வரவிடக்கூடாது, துளி அளவு கூட வரக்கூடாதுன்ற உள்ளுணர்வுலயும் வரக்கூடாது, வீண் பாவனையும் வரக்கூடாது, எதிர்மறையான பாவனையும் இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லவங்க, எல்லாம் இது. ஆனா எதிர்மறையான விஷயங்களை மாத்துறது அது தனி. ஏன்னா சில சம்பவங்கள் அப்படி நடக்கும், சேவைக்கு தடை வர மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்னு இருக்கும். ஆனா அதுவும் அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. ஆனாலும் இதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். சோ இப்ப என்னன்னா, இந்த உங்களுக்கு வர தடையில உள்ள நன்மைய பாத்துட்டீங்கன்னா நீங்க பாஸ். தடை விதிக்கிறதுக்கு நிமித்தமா இருக்கிறவங்களே நல்லவங்களா பாத்தீங்கன்னா நீங்க பாஸ். அதுதான் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர். அப்ப அதுக்கு என்ன பண்ணும்? கொஞ்சம் கூட எதிர்மறை எண்ணமே இருக்கக்கூடாது. கரெக்டா சொன்னா தெனாலி படத்துல ரஜினிகாந்த், சாரி கமல்ஹாசன் மாதிரி. தெனாலி படம் பாத்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு நிறைய பிரச்சனை பண்ணுவாரு அவருடைய காதலியுடைய அண்ணன் ஜெயராம், பிரிக்கணும் ஏன்னா கமல் மென்டலா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா சாகடிக்கிறதுக்கு அவனை அடிச்சு உதச்சு மயக்க அடிக்க வச்சு வெடிகுண்டை எடுத்து கட்டிட்டு வந்துடுவாரு. அவரு எப்படியோ அத கட்டி தூக்கி கடாசும் போது அது வெடிக்கும். சாதாரண மனுஷன் என்ன தோணும்? அத பாவி வெடிகுண்டு வச்சு என்ன சாவடிக்குவா பார்த்து அப்படின்னு தோணும். ஆனா அவருக்கு என்ன தோணும்னா, அவர் மென்டல் ஆனது காரணமே பயம், பயங்கரமா பயப்படுவாரு. ஆஹ், எனக்கு என்னென்னமோ பயம் இருந்துச்சு, கடைசியில இந்த வெடிகுண்டு பயத்துல இருந்து என்ன விடுவிக்கிறதுக்கு தான் என்னுடைய மச்சான் இப்படி பண்ணிருக்கோம், ஐயோ தெய்வ மச்சான் அவருன்னு. கடைசி வரைக்கும் சவுட் அண்ட் அவுட் பாசிட்டிவ் கேரக்டர். அது வந்து பயங்கர அற்புதமான படம் அது. அத காமெடி படமா பார்க்கும்போது இந்த ஞானத்தின் அது அந்த அளவுக்கு பாசிட்டிவா எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா செம பவர்ஃபுல் படம் அது. எதிர்மறையான விஷயம். அப்ப அது எப்படி அவருக்கு சாத்தியமாச்சு? முழுக்க முழுக்க நல்ல, யாரை பத்தியும் கெட்ட எண்ணமே வராது. கொஞ்சம் கூட பயங்கர ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தரை கூட எதிரியாக அவர் நினைக்கவே மாட்டார் அதுல. அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா அந்த படத்துக்கு தான் அன்பே சிவன் வச்சிருக்கணும். அன்பே சிவம் படத்துல வம்பு தான் வளர்த்துட்டு இருப்பாரு. அது வம்பு சரி. இப்ப பாபா சொல்ற கொஞ்சம் கூட வீண் பாவனை இருக்கக்கூடாது, எதிர்மறை பாவனையும் இருக்கக்கூடாது. உங்க உள்ளுணர்ல எப்பவும் எல்லையற்ற ஒரு பாட்டு வருமே, எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அது போல் திகழும். அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க உலக சேவாதாரி. வீண் பாவனையே இருக்கக்கூடாது. சோ எதிர்மறையான விஷயங்களை நீங்க மாத்துறது வேற. அது உங்களுக்கு தெரியும் அது எதிர்மறையான விஷயம்னா, ஆனா அது மாத்துறீங்க. ஆனா சோ இது எதிர்மறையான விஷயம்ன்றது, இப்ப எதிர்மறையான நபர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களா, அவர் எதிர்மறையானவர்னு தெரியும், ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு தெரியும். சோ அது சில யுக்திகள் யூஸ் பண்ணி அதை நீங்க மாத்தணும், அது வேற. ஆனா அதுக்காக அவன் மாறவே மாட்டான் அந்த எண்ணம் மட்டும் வச்சிடக்கூடாது. இவன் மாறவே மாட்டான் இவன் இப்படிதான் அப்படின்ற எண்ணம் மட்டும் வச்சிடக்கூடாது. ஏன்னா எதிர்மறையான உள்ளுணர்வோடு இருக்கிறவங்களால மற்றவங்களுடைய எதிர்மறைய நேர்மறைய மாத்தவே முடியாது. நீயே நெகட்டிவா இருந்தா மற்றவனை எப்படி நீ பாசிட்டிவா மாத்த முடியும்? முடியவே முடியாது. சோ மாத்துறதுதான் நம்மளுடைய வேலை. அப்ப நம்ம பாசிட்டிவா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது அது ரொம்ப, அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரை பிடிக்கல நெகட்டிவா சொல்றாரு, ஆனா இல்லப்பா அவன் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டேன்னா உடனே நீங்களுமே அவங்களுக்கு பிடிக்காதவங்களா ஆயிடுவீங்க. சோ அதுல ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சோ அது யுக்தியா தான் மாத்தணும். அவங்கள விட சரி அதெல்லாம் நம்ம எதுக்கு பேசிட்டு அப்படி டக்குன்னு மாத்தி விட்டணும். அவங்கள பாராட்டி சொன்னாலும் இவங்களுக்கு துக்கமாயிடுது, இப்ப நான் மோசமானவனா அப்படின்ற மாதிரி ஆயிடும். சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஒண்ணு இருக்குது இல்லையா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவ் வந்துட்டா கூட இல்லையா, அப்ப பாருங்க அவனை பத்தி தப்பா பேசுறான் உங்க எதிர, அல்லது உங்ககிட்டே பேசுறான், நீங்க சொல்லுங்க அவெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்றீங்க. ஆனா அப்படி சொன்னா கூட இல்ல அவங்க அப்படி கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனா அவன் உனக்கு தெரியுமா, அவன் அப்படின்னு உனக்கு தெரியுமா, அவன் இல்லாம நீ வந்துட்டியா அப்படின்னு சொன்ன வச்சுக்கன்னா அவ்வளவுதான் கோபம் வந்துடும். சோ அப்ப அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். இந்த கலையை தான் பாபா கத்துக் கொடுக்கிறார் சங்கமேகத்துல இல்லையா. அவரது இவ்வளவு இனிமே அந்த பூ மாதிரி ஹேண்டில் பண்ணும் ஒவ்வொரு ரிலேஷனும் இல்லைன்னா மாத்திக்கும். அப்ப எதிர்மறையான எண்ணம் இருக்கிறவங்களால மத்தவங்களுடைய எதிர்மறைய நேர்மறைய மாத்தவே முடியாது. அல்லது எதிர்மறைன்றது பதில் கடுமையான சொல்லலாம். கடுமையான சமஸ்காரம் கொண்டவர்களால மத்தவங்களுடைய கடுமை தன்மையை மாத்தவே முடியாது. நீ என்ன மூட்டி மோதிட்டு இருக்கான் தான். நீங்க சாஃப்டா இருந்தீங்கன்னா கடுமையானவங்க தானாவே சாஃப்ட் ஆயிடுவாங்க. ஸ்தாபனையின் ஆரம்பத்துல சாதனங்கள் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இது ஆக்சுவலா தமிழ்ல இப்படி இருக்குது. ஆக்சுவலா அது எப்படி வரும் அப்படின்னா, ஸ்தாபனையின் ஆரம்பத்தின் காரியத்துல ஒண்ணு சாதனங்கள் கம்மியா கிடையாது, இருந்தாலும் எல்லையற்ற வைராக்கிய விருத்திக்கான பட்டியல இருந்தாங்க. 14 ஆண்டுகள் தபஸ்யா செய்தது எல்லையற்ற வைராக்கிய விருத்திக்கான வாயு மண்டலமாக இருந்தது. பாப் தாதா இப்ப அதிக சாதனங்களுக்கு எடுத்திருக்கிறாரு. சாதனங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, ஆனா அனைத்தும் இருந்தாலும் எல்லையற்ற வைராக்கியமும் இருக்கணும். உங்களுடைய வைராக்கியம், ஏன்னா இது வேற லாங்குவேஜ்ல அப்படி இருந்துச்சு, பட் இதுவே கரெக்டா தான் இருக்கு. இன்னொரு லாங்குவேஜ்ல எப்படி இருந்துச்சுன்னா, ஆரம்பத்துல குறைவே கிடையாது, எல்லாம் தான் இருந்துச்சு, இருந்தாலுமே அவங்க வைராக்கிய விருத்திக்கான பட்டியல இருந்தாங்க, அதாவது யோகத்துல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ அப்ப வந்து பாபா கிட்ட வசதி இருந்துச்சு, இருந்தாலும் டெக்னாலஜி அப்ப அந்த அளவுக்கு கிடையாது இல்லையா. சோ அதனால சொல்ற சாதனங்கள் கம்மியா தான் இருந்துச்சு, அப்ப கண்டே பிடிக்கல. ஆனா இப்ப 83ல அப்பவே நிறைய வந்துருச்சு, ஆனா இப்ப 2018ல எல்லாமே வந்துச்சு, எல்லாம் டெக்னாலஜி எங்கயோ உச்சத்துக்கு போயிடுச்சு. அப்ப எப்படி 14 வருடம் இந்த உலகத்தின் மீது சுத்தமாறும் வைராக்கியத்தோட இருந்தாங்களோ, இந்த உலகத்திலிருந்து சுத்தமாறும் விலகி இருந்தாங்களோ, அதனால சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்குனாங்களோ, வைராக்கிய விருத்திக்கான வாயுமண்டலத்தை உருவாக்குனாங்களோ, அந்த மாதிரி அனைத்து சாதனங்களும் குறைவின்றி இருக்கிற இந்த நேரத்துல நீங்க இருந்து காட்டுங்க. அதே வைராக்கிய உள்ளுணர்வுல எல்லாம் இருந்தாலும் எல்லையற்ற வைராக்கியம் இருக்கணும். நீங்க சாதனங்களை பயன்படுத்துங்க, ஆனா அதுக்கு அடிமை ஆயிடாதீங்க, அதுல பற்று வைக்காதீங்க. ஏன்னா இந்த வைராக்கிய விருத்திக்கான வாயுமண்டலம் இல்லாம ஆத்மாக்களால சுகம் சாந்தி அடையவே முடியாது. சம சூப்பர்ல தனியா இருக்கிற சன்னியாசிய தேடிதான் ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க எல்லாம் போவாங்க. ஜென்ரலா இருக்கிறவங்க ஃபேமஸ் ஆனவங்க கிட்ட போவாங்க, பட் ஆனா ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க வந்து ஃபேமஸ் ஆனவங்க கிட்ட எல்லாம் போக மாட்டான். எங்கேயோ காட்டுல இருப்பார், அவருக்கு அவரை தேடி போவாங்க. ஏன்னா அவர் உண்மையில வைராக்கியத்தோட இருக்கிறார், அவர்கிட்ட போனாதான் அந்த அமைதி கிடைக்கும்னு அவருக்கு தெரியுது. அதே மாதிரிதான் பாபா சொல்றீங்க, உங்களுக்கு எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இல்ல அப்படின்னா, அந்த மாதிரி வாயுமண்டலத்தை உங்களால உருவாக்க முடியல அப்படின்னா, ஆத்மாக்கள சுகம் அமைதி அடைய முடியாது. கடைசி நேரத்துல எதுவுமே இல்லாத ஒரு ஆனந்த நிலையில நீங்க இருப்பீங்க பாருங்க. அனைத்தையும் மறந்ததுனால ஆனந்த நிலை, ஆத்மாவுடைய உண்மையான குணம் வெளிப்பட ஆரம்பிக்கும், அதுதான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். அப்படி அந்த வைராக்கிய உள்ளுணர்வு இல்ல, அந்த சக்திமிக்க வாயுமண்டலத்தை உங்களால உருவாக்க முடியல வைராக்கியத்தின் மூலமாக அப்படின்னா, எந்த ஆத்மாவும் குழப்பத்திலிருந்து விடுபடவே முடியாது. அதனால அவசியமான சாதனங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, இருந்தாலும் எவ்வளவு முடியுமோ மனதுல வைராக்கிய விருத்தியோட பயன்படுத்துங்க, அதுக்கு அடிமை ஆகிடாதீங்க. சோ இது பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா சென்டர்ல இருக்கிற சரண்டர் பிரதர்ஸ்குள்ள கூட பாக்கலாம். எப்ப பாக்கலாம்னா, ரெண்டு பிரதருக்கு கார் ஓட்ட தெரிஞ்சா அந்த காரை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க. சென்டர்ல இருக்கிற கார் அது பாபாவுடைய கார் தான், பட் இருந்தாலும் அது 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 ஏதோ ஒரு பற்று இருக்கும், சூக்ஷ்மமா நல்லா தெரியும், கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ஓப்பனாவே சொல்லுவாங்க, ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னுவாங்க. அதுதான், அதாவது பைக் கொடுப்பாங்க பட் காரை கொடுக்க மாட்டான். சோ பைக் மட்டும்தான், அதையும் கொடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். சோ கார் பைக்னு இருக்கும்போது இப்படி ஆயிடும். சோ அதான் பாபா சொல்ற, எவ்வளவு முடியுமோ பயன்படுத்துங்க, ஆனா வைராக்கிய விருத்தியோட பயன்படுத்துங்க, சாதனங்களுக்கு வசமாகி பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி லவ் யூ பாபா. அதே மாதிரி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர், அதே மாதிரி சோ ஒரு பிரதர் வந்து கம்ப்யூட்டரை ப்ரெசென்ட் பண்ற லேப்டாப், சோ அத பார்த்தா அந்த சென்டர்ல பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு உண்மையில கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணவே தெரியாது, இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டர் யாருக்கும் கொடுக்கவே மாட்டான். அதுதான் சாதனங்களுக்கு வசமாக இருக்கும் இல்லையா. சாதனங்களுக்கு வசமாகி பயன்படுத்தக்கூடாது. இப்ப சாதனைக்கான வாயு மண்டலத்தை உருவாக்குங்க நாலாபுரமும். நேரத்தின் நெருக்கத்தின் காரணத்தினால இப்ப உண்மையான தபஸ்யா அல்லது சாதனை என்னன்னா அது எல்லையற்ற வைராக்கியம் தான். லவ் யூ பாபா. எவ்வளவு சூப்பர் பாருங்க. நாலாபுரமும் சக்திசாலியான வாயு மண்டலத்தை உருவாக்கணும். அப்படி உருவாக்கக்கூடிய டைம் இப்ப வந்துருச்சு. கடைசி நேரம் எந்த நேரம் என்ன ஆனாலும் நடக்கும். இந்த நேரத்தில் நீங்க பண்ண வேண்டிய உண்மையான தபஸ்யா யோகமே எல்லையற்ற வைராக்கியம் என்று. இப்ப பாத்தீங்கன்னா இருக்கிறதுல கடுமையான நோன்பு அப்படின்னா முஸ்லிம்கள் இருக்கிறது சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து கறி சாப்பிட்டுட்டு வந்து நோன்பு இருக்கிறாங்கன்னு நக்கல் பண்ணா கூட எச்சில் கூட முழுங்காம இருப்பான். அது ஒரு பெரிய விஷயம் தானே இல்லையா? மற்றவங்க வந்து தண்ணி கூட குடிப்பாங்கன்னு நினைக்கிறோம். மற்ற மதத்தினர் தண்ணி மட்டுமாவது குடிப்பாங்க. இவங்க தண்ணி குடிக்காம இருக்கிறது மட்டும் இல்ல, எச்சி கூட உள்ள போயிடக்கூடாதுன்னு துப்பிக்கிட்டே இருப்பாங்க. இது உண்மையில எதை குறிக்குது? எல்லையற்ற வைராக்கியம். தானாவே எச்சிருந்தா உள்ள முயங்கிட்டு தானே இருப்போம், நம்மளே அறியாம முயங்கிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துல விகாரம் ஆயிடுச்சு. கண்ணு பார்த்தாலே இச்சையா தான் பாக்குது, காது கேட்டாலே வீண் விஷயத்தான் கேக்குது. அப்படி இருக்கிற இந்த உலகத்துல நீங்களே சுயமா ஸ்திரமா முடிவெடுக்கிறீங்க. கண்ணு பார்த்தாலும் உடல் தெரியக்கூடாது, வெறும் ஆத்மா தான் தெரியணும். அதுதான் எல்லையற்ற வைராக்கியம். இங்க இருக்கிற எதுவுமே என்ன ஒரு வினாடி கூட பிடிச்சிக்க கூடாது. அதாவது நம்ம காலில இருந்து என்ன பண்றோமோ அதுதான் சாயங்காலம் உங்களுடைய நினைவுல வரும். ஆனா நீங்க காலில இருந்து என்ன பண்ணிருந்தாலும் யார் கூட பேசி இருந்தாலும் புத்தியில அந்த ஒரு பாபாவுடைய நினைவே இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்ன்ற நீங்க கவனம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நைட்டு வந்து அப்படியே படுத்தீங்கன்னா வேற எந்த நினைவும் வராது. அப்படி கனெக்ட் பாபா கூட கனெக்ட் பண்ண கஷ்டமா இருக்குதுன்னா நிறைய குப்பையை உள்ள போட்டுட்டோம்னு அர்த்தம். நம்மளே தெரியாம வீண் விஷயங்கள் ஏதோ ஒண்ணு. சோ இப்படி எல்லையற்ற வைராக்கியம் தான் தேவை. அதன் மூலமா தான் சக்திசாலியான வாயு மண்டலத்தை உருவாக்கவே முடியும். அந்த சக்திசாலியான வாயு மண்டலத்தை நாலாபுரமும் உருவாக்குங்க. அதனால சாதனங்களுக்கு வசமாகி பயன்படுத்தாதீங்க. இது ஒரு சூப்பர்ல சாதனங்களுக்கு வசமாகி பயன்படுத்தக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது, இல்லைன்னா மாட்டிக்கும். சோ எது வேணாலும் எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம், கார் எடுத்துக்கலாம், ஏசி எடுத்துக்கலாம், எல்லாமே. ஆனா அந்த வைராக்கியம் இருக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. சோ இது வந்து நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பாக்கலாம். பாத்தீங்கன்னா கார் இருக்கும்போது கார்ல வருவாங்க, பைக் இருக்கும்போது பைக்ல வருவாங்க, அதுவும் இல்லைன்னா சைக்கிள் வருவாங்க, அதுவும் இல்லைன்னா நடந்தே வருவாங்க. ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப தூரம் நடந்து வருவாங்க. அதுதான் வைராக்கியம். இருக்கும்போது போவாங்க, இல்லாட்டினாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, நடந்து வந்துருவாங்க. சிஸ்டர்ஸ் இருட்டுலயே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருட்டுல எல்லாம் வந்து கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க. அதுதான் எல்லையற்ற வைராக்கியம். பசங்களே தனியா போறதுக்கு பயப்படுற மாதிரி சில ஏரியால கூட அப்படி தனியாவே வருவாங்க. அந்த எல்லையற்ற வைராக்கியம் அதுதான் இப்ப தேவை. எல்லையற்ற வைராக்கியம் இருக்கணும், வீண் விஷயங்கள் எதிர்மறையான விஷயத்தை உள்ள விடக்கூடாது. இதுதான் அதிவேக சேவை. இப்பதான் சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும், அதுதான் அதிவேக சேவை. ஒருத்தர்கிட்ட அன்பா பேசி அவரை மாத்தலாம். ஆனா சக்திசாலியான வாயுமண்டலம், அன்பு நிறைந்த வாயுமண்டலத்தை உருவாக்கிட்டோம்னா அத்தனை பேரையும் மாத்தலாம். சதான அதிவேக சேவை. சோ அதுக்காகத்தான் நம்ம இந்த வைராக்கியம். அவங்க எப்படி எச்சில் விழுங்காம நோன்பு இருக்கிறாங்களோ அது மாதிரி கொஞ்சம் கூட வீண் எண்ணத்தை உள்ள விடாம இருக்கிறோம், எதிர்மறை எண்ணத்தை உள்ள விடாம இருக்கிறோம். நிகழ்காலத்துல உலகத்துல ஒரு புறம் இது வந்து நம்ம டக்குன்னு கட் பண்ணும் அது. ஏன்னா சில சமயம் பாபா குழந்தையும் அப்படி இருக்கலாம், அல்லது அஞ்ஞானிகளும் அப்படி இருக்கலாம். சோ ஒரு சில டைம்ல நம்ம அஞ்ஞானிகளோட சேர வேண்டியதா இருக்கும், சேவை காரணமா அல்லது சரீர நிர்வாகத்தின் காரணமா. சோ அந்த மாதிரி சமீபமா ஒருத்தர் எனக்கு அவர் பார்த்தால வாயை திறந்தாலே விகார விஷயத்தான் பேசுவார். அப்ப அது மாதிரி பேசும்போது ஐயோ கம்முன்னு இருங்க சார், கடவுள் சொல்லிட்டாரு இந்த உலகமே விபச்சார உலகம், இந்த உலகமே அப்படித்தான் இருக்கும், அதை எதுக்கு பேசிட்டு இருக்கேன்னா அப்படி அப்படியே அமைதியாயிட்டாரு. சோ அப்பவே நம்ம கட் பண்ணணும், அவ்வளவுதான். விட்டோம்னா அவ்வளவுதான், வாயில இருந்து வெளில வந்துச்சுன்னா அது நமக்குள்ள போயிட்டு நம்மள வீணாக்கிடும். இது ரொம்ப 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 முக்கியமானது. சங்கதோஷன்றாரு, சோ அந்த மாதிரியானவர்கள் கிட்ட இருந்து விலகியே இருக்கணும். ஆனா அதையும் மீறி அவங்களோட தான் நமக்கு ஒர்க் இருக்குதுன்னு பாதுகாத்துக்கிற வேலையை நம்ம பண்ணணும். சோ அதோட நினைவாதான் கல்யாணம் அது மாதிரி பங்கன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பன்னீர் தெளிச்சு அனுப்பணும் இல்லையா. அவன் எப்படி வேணாலும் வருவான், ஆனா உள்ள போகும்போது வாசனையா போ இல்லையா. அது மாதிரி நம்ம கிட்ட வரும்போது அவன் எப்படிப்பட்டவனா கூட இருக்கலாம், ஆனா நம்ம இந்த பன்னீரை தெளிச்சு தெளிச்சு அவனை நமக்கு ஈக்குவலா ஆக்கணும். நிகழ்காலத்துல ஒரு புறம் ரொம்ப 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 கீழான உலகம், தீய செயல் துன்புறுத்துறது, இந்த மாதிரி நடக்குது. அத்தியாச்சார்னா அத்தியாச்சார் என்ற அக்னின்னு இருக்கு. அத்தியாச்சார்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சவங்க அவசியம் சொல்லுங்க. இன்னொரு புறம் குழந்தைகளாகிய உங்களுடைய சக்திசாலியான யோகா, இது அங்க இருக்கிறது ஃபுல்லா என்ன நெருப்பு, தீய நெருப்பு. இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட இருக்கிறது யோக நெருப்பு. சக்திசாலியான யோகம் அல்லது ஈடுபாடுன்ற நெருப்பு மட்டும் இல்ல, நெருப்பு எரிமலை. இது இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். அத்தியாச்சர் வந்து கரப்ஷன் அப்படின்னு கொடுத்திருக்கான். கரப்ஷன் அது ஊழல் இல்லையா. சரி, அது மோசமான செயல். சோ மோசமான விஷயங்கள் சுயநலமிக்கிறது அங்க அதிகமா இருக்குது. இன்னொரு பக்கம் சுயநலமற்ற தன்மை உங்ககிட்ட நெருப்பா இருக்கணும். சோ சுயநலமற்ற தன்மைன்னு முந்தைய பேரால சொன்னாரு. இப்ப வந்து யோகம், யோகன்ற நெருப்பு கொழுந்து விட்டு எரியணும்ன்றாரு. அதுதான் ஜுவாலாமுகி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பக்கம். சோ இது பாத்தீங்கன்னா புராண கதைகள்லாம் சரிப்படுத்துறது ரொம்ப முக்கியம், சரிப்படுத்துறது முக்கியம்னு இருக்கும். கெட்டது நடந்தா அதுக்கேத்த மாதிரி நல்லது பண்ணி அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு வரும். சோ அந்த மாதிரி உலகம் ரொம்ப மோசமாகுதுன்னா அதை சரிப்படுத்துற அந்த தாங்கி நிக்கிறதே உங்களுடைய யோக பலம் தான். எவ்வளவு சூப்பர் இல்லையா. இந்த எரிமலை ரூபம் பிரஷ்டாச்சாரம் அத்தியாச்சாரத்தின் நெருப்ப முடிச்சு அனைத்து ஆத்மாக்களுக்கும் உதவி செய்யும். சோ இந்த எரிமலை தான் அவங்க, சோ இதுதான் இந்த கடைசி நேரத்துல நடக்குது இல்லையா. சோ ஒரு பக்கம் அது வீணானது போயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் உங்களுடைய இந்த யோக எரிமையை வந்து அது முடிக்கும், அவங்களுடைய குணத்தை மாத்துறதுக்கு உதவி செய்யும், அவங்க பண்றது தப்புன்னு உணர வைக்கும், அந்த அளவுக்கு அவங்களோட அந்த ஆத்மாக்கு சக்தியை கொடுக்கும். சோ இதுதான் முக்கியம். உங்க வீட்டுல நீங்க மட்டும் பாபா குழந்த, குறிப்பா கல்யாணம் ஆனவங்கன்னா உங்க கணவனோ மனைவியோ டார்ச்சர் பண்றாங்கன்னா அந்த யோகா அக்னி இன்னும் பவர்ஃபுல்லா அதிகமாக்கணும். இன்னும் பத்தல, அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறாங்க அவங்க. அதிகப்படுத்தப்பட்டு அதாவது நீங்க உங்க வீட்டுக்குள்ள போறீங்கனாலே ஒரு துர்கா தேவியாக, காளியாக, மகாவிஷ்ணுவாக, சரி மகாவிஷ்ணு ஆக்ரோஷமா காட்ட மாட்டாங்க, சோ காளி, சோ அந்த மாதிரி பயங்கரமான அப்படியே ஒரு தீப்பிழம்பே நடந்து போற மாதிரி யோகா அக்னி இருக்கணும் உங்களுக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த அந்த யோகத்தின் வைப்ரேஷன் அவங்களை அப்படியே தூய்மை நிலைக்கு அழைச்சிட்டு வரும். நீங்க சொல்றதுதான் ரைட்டுன்னு அவங்கள உணர வைக்கும். சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்க கணவன் வந்து தானாவே ஆமா தூய்மையா இருக்கணும், இது தப்பு, விகாரத்துல இருக்கிறது தப்பு அப்படின்னு அவருக்கே தோண ஆரம்பிச்சு. சோ அப்ப என்னன்னா அந்த யோக சக்தி, இப்ப திடீர்னு மீண்டும் அவர் அப்படி ஆகுறாரு, மீண்டும் சலனப்படுறாருன்னு என்ன அர்த்தம், யோகம் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம், யோகத்தை அதிகப்படுத்தணும், அதுதான் முக்கியம். சோ இப்ப இந்த கடைசி நேரத்துல வந்து இந்த மாதிரி காமத்தை விட முடியாத கணவன் கிடைக்கிறாங்க அல்லது மனைவி கிடைக்கிறாங்க அப்படின்னா அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தெரிந்தாலும் உண்மையில அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா அவங்களையே மாத்தணும்ன்றது உங்களுடைய மிகப்பெரிய வெறியா இருக்கும். அப்ப அதுக்காக பயங்கரமா யோகா பண்ணுவீங்க. இந்த யோகா வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் மாத்துறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் அது நடக்குது, அதை புரிஞ்சுக்கணும். அந்த டெஸ்ட் பேப்பர் இல்லையா, சோ அந்த பாபாவை ஏத்துக்காத மனைவி கிட்ட வரும் பொழுதெல்லாம் பாபா நினைவு இல்லைன்னா நிம்மதியே போயிடுது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலை ஏன் வருது, நீ பாபா நினைச்சிட்டே இருக்கிறதுக்காக. ஏன்னா மனைவி கூடவே இருக்கணுமே, கணவன் கூடவே இருக்கணுமே, அப்ப நீங்க நிரந்தரமா பாபா நினைச்சா மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும். யோக அக்னி வந்து ஒட்டுமொத்த உலகத்துல உள்ள மோசமான உணர்வுகளை, உள்ளுணர்வுகளை அழிக்கும். உங்களுடைய ஈடுபாடு எரிமலை ரூபத்துல இருக்கணும், சும்மா மெழுகுவர்த்தி மாதிரி கொஞ்சமா எரியக்கூடாது. எரிமலை அப்படி வெட்டிச்சு செதறும் இல்லையா, எரிமலை வளைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். சக்திசாலியான யோகமா இருக்கணும். எப்படி இருக்கும், அப்படியே புராண கதைகள்லாம் அப்படியே காட்டும் போது அப்படியே காட்டுல உட்காந்துட்டு அப்படி தீவிரமா யோகத்துல இருப்பாங்கன்னு அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய யோகம். கை கால் வேலை செஞ்சாலும் புத்தியில நான் பாபாவோட இருக்கிறேன், பரந்தாமத்திற்கு அந்த ஒரே லைன் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் பாபாட்ட சக்தி வாங்கி கொடுத்துருக்கேன், பாபாட்ட சக்தி வாங்கி கொடுத்துருக்கேன், பாபாட்ட சக்தி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரே ஒரே லைன் ஆக்கிடுங்க அந்த ஞானத்தை, ஒரு ஒரு வேர்டு ரெண்டு வேர்டு அவ்வளவுதான், அல்லது ஒரு லைன் அவ்வளவுதான், அதை திரும்ப திரும்ப சொல்ல 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 அதுல மூழ்கி இருப்பீங்க. எரிமலை ரூபத்துல இருக்கணும் உங்க யோகம், உங்களுடைய ஈடுபாடு புத்தி பாபாவோட இணைஞ்சிருக்கிறது வந்து எரிமலை ரூபத்துல இருக்கணும், சக்திசாலியா இருக்கணும். உங்களுடைய விருத்தி அதாவது உள்ளுணர்வுல எல்லோருக்கும் நன்மைக்கான பாவனை தான் இருக்கணும். எல்லோருக்கும் நன்மை, இவங்க பிடிச்சவங்க அவங்க பிடிக்காதவங்க கிடையாது, எல்லோருக்கும் நன்மை இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப பிரம்மா பாபாவுக்கு வந்து வெளிநாட்டு நியூஸ் பேப்பர்காரங்க அவங்க எல்லாம் ரொம்ப தப்பா நியூஸ் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனா கொஞ்சம் பாபா வெறுத்தாலும் அவங்களுக்கு சக்தி கொடுக்க முடியுமா, முடியாது. அப்ப தெரியாம பண்ணிச்சுக்கோ, அந்த அவங்க நடிப்பண்ண அவங்க நடிக்கிறாங்க, சூப்பரா பாபா சொன்ன அப்புறம் அவங்க நடிப்பண்ண அவங்க நடிக்கிறாங்க, நான் ராஜ பதவி அதுக்காக விட முடியுமா, ராஜாவுடைய குணத்தை நான் விட முடியுமா, ராஜாவுடைய குணமே எல்லோருக்கும் நன்மை செய்யறதான், அந்த பாவனை மட்டும்தான் இருக்கணும். அது அவங்க நடிப்பு, அவங்க பதவி எப்படி இருந்தா அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. விலங்குகள் மாதிரி இல்லையா, நாய் கொலைக்கத்தான் செய்யும், அதுக்காக கூட போய் நீங்களும் போய் அதை கடி ஒரு ஜோக்கு கூட வரும், நாய் கொலைச்சது நான் கடிச்சிட்டேன்ட்டு, அந்த மாதிரியா இருக்கிறது நன்மைக்கான பாவனை தான் இருக்கும். சோ நாய் பழகுதுன்னா நம்ம கொஞ்சம் ஒதுங்கிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சமஸ்காரம் தான் நடிக்கிறது. இந்த ஈடுபாடுன்ற நெருப்பு அந்த தீமைன்ற நெருப்ப முடிச்சிடும், அழிச்சிடும். அந்த தீய உள்ளுணர்வுன்ற நெருப்ப வந்து இந்த பாபாவுடைய நினைவுன்ற நெருப்பு அழிச்சிடும். உள்ள முள்ளால எடுக்கணும் நாங்க. அது மாதிரி நெருப்ப நெருப்பால அணைக்கிற ரகசியம் இது. சமசுப்பர்ல இது கொழுந்து விட்டு எரியணும், யோகத்தி. அப்ப இந்த தவறான உள்ளுணர்வு எல்லாம் போயிடும். ஏன்னா கோபம் கோபத்தை தூண்டும். அவங்க கிட்ட என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர் நமக்குள்ள வந்துடும். அதே மாதிரி யோகம் தூய்மை, அவங்க நல்லவங்க நல்லவங்க நினைக்கிறது அவங்களை நல்லவங்களா மாத்திடும். மேலும் ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவின் செய்தியின் குளிர்ந்த சொரூபத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கும். இதற்காக இப்ப திருஷ்டி விருத்தியில் தூய்மை என்பதில் அதிக கவனம் செலுத்துங்கள். ஆனா மூல அஸ்திவாரமே தன்னுடைய எண்ணங்களை தூய்மையா வச்சிருக்கிறது. ஞான சொரூபமாக ஆகுங்கள். உங்களுடைய எண்ணங்களை ஞான சொரூபமானதா ஆக்குங்க, சக்தி சொரூபமா ஆக்குங்க. உங்களுடைய வைப்ரேஷன் மூலம், விருத்தி மூலம், சுப பாவனையின் மூலம் மற்றவங்களுடைய மாயை எளிதாகவே ஓடிவிடும். ஒருவேளை ஏன் எதுக்கு அப்படின்னு போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய மாயையும் விலகாது, மற்றவர்களுடைய மாயையும் விலகாது. இந்த யோகா அக்னி பாபா, ஒரு பாபா மட்டும் புத்தியில இருந்துகிட்டே இருந்தா உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? பாபாவுக்கு சமமா இருக்கும். அப்ப நீங்க பாபாவை பற்றி கொடுக்கிற செய்தி குளிர்ந்த சொரூபத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கும் அப்படிங்கிற. இது சமஸ்வரூபம்லயா? இப்ப ஒரு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க புதுசா, அவங்களுக்கு நீங்க ஞானத்தை கொடுக்க போறீங்க, பயங்கரமா உங்களை நக்கல் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வழக்கமா கலியுக பழக்கம் என்ன ஆகும், அவன் ஒண்ணு சொன்னா அவனை விட மோசமா நக்கல் பண்ணி நம்ம பேசுறது. உனக்குதான் பேச தெரியுமா, எங்களுக்கு பேச தெரியாதா அப்படின்னு காட்டுறது. ஆனா இப்ப பக்கா பாபா குழந்தை ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா பக்கா வானாதான் இது பண்ண முடியும், இல்லைன்னா அந்த பழைய சமஸ்காரம் வந்துடும். சோ பக்கா பாபா குழந்தை என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் வெறும் பாபா நினைவிலே இருந்துட்டு பாபா நீ இப்ப பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கிற இல்லையா அப்படின்ட்டு, சரி நான் உன்னுடைய பேரை நான் ஃபேமஸ் படுத்துறேன் என் நடத்தின் மூலம், என்னால வார்த்தையின் மூலமா இப்ப பேச முடியல, எனக்கு கேட்கக்கூடிய நிலையில அவங்க இல்ல, பட் என்னோட நடத்தையின் மூலமா உள்ளுணர்வின் மூலமா நான் உன்னை வெளிப்படுத்துறேன் அப்படின்னு அவ்வளவு அன்பா நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்னா அப்பா வெளிப்படுத்துங்க. சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அன்பா நடந்துக்கிறதுனா என்ன அர்த்தம்? சரி, இதுதான் நல்ல செய்தி, ஒரு டைம் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குங்க. நீங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்க, அது உங்களுக்கே தெரியல, அது எனக்கு தான் தெரியும், உங்களை பற்றிய ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். சோ உங்களுக்கு ஆர்வம் இருக்கும்போது அவசியம் வாங்க, இதுல எங்க போன் நம்பர் இருக்கு, எப்பனாலும் கேளுங்க அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்க வந்தீங்கன்னா சத்தியமா அந்த 10 பேர்ல 5 பேருக்காவது டச் ஆகும். ஒரு ஒரு பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க உணர்வாங்க. தனியா அவங்களை கான்டாக்ட் பண்ண கூட ட்ரை பண்ணுவாங்க. கூட்டத்தோட கான்டாக்ட் பண்ண அவங்களுக்கு ஈகோ அடிச்சுட்டு தனியா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அல்லது ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தா கூட, நான் உங்களை பார்த்தேன், உங்களை தான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்வாங்க. ஏன், நீங்க சொன்ன வார்த்தையினால இல்ல, உங்களுடைய அந்த உள்ளுணர்வு, அந்த நடத்தை, இல்ல பாபா கொடுத்த செய்தியை விட அந்த நடத்தை அது பிடிச்சி இழுக்கும். அப்ப வந்து இந்த செய்தியே குளிர்ந்த சொரூபத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கும். எது முழுக்க முழுக்க பாபா நினைவுல இருந்து நீங்க கொடுத்த செய்தி. பாபா நினைவுல இல்லாம கொடுத்தீங்கன்னா அது எந்த விதமான அனுபவத்தையும் செய்ய வைக்காது. அதுதான் காரணம், நிறைய நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சேவை பண்றோம், பட் யாருமே வரல அப்படின்றதுக்கு காரணம் வந்து அதுதான். எல்லோர்கிட்டயும் அதே அன்பு அதே யோகம் இருந்துச்சுன்னா அவங்க வந்துருவாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் கிட்டதான் இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு வர்றது கஷ்டம்தான். அதனால இப்ப நீங்க கவனம் செலுத்த வேண்டியதுலாம் என்ன, உங்களுடைய பார்வையில தூய்மை, உள்ளுணர்வுல தூய்மை அப்படின்ட்டு அதிகமா இந்த தூய்மைக்கு இல்லையா, என்னுடைய பார்வை ஆத்மாவைத்தான் பாக்குறா, என் சகோதர ஆத்மா அந்த உணர்வுலதான் நான் பாக்குறேனா, என்னுடைய உள்ளுணர்வும் அப்படித்தான் இருக்குதா, உங்களுடைய எண்ணம் தூய்மையா, மெயின் வந்து எண்ணம் இல்லையா, எண்ணம் தான் மெயின். எண்ணத்தை பொறுத்துதான் பார்வை, வார்த்தை, உள்ளுணர்வு எல்லாமே. சோ உங்களுடைய எண்ணம் தூய்மையா இருக்கணும்ன்றதுதான் மூல அஸ்திவாரமே. இதுதான் ஞானமே இல்லையா. அதனால உங்களுடைய எண்ணத்தை ஞான சுரூபமா, சக்தி சுரூபமா ஆக்குங்க. மெயின் அடிப்படை எண்ணம், விதை வந்து எண்ணம் தான், அதுல இருந்து வர செடி தான் வார்த்தை, நடத்தை எல்லாமே, பார்வை எல்லாமே. அப்ப உங்களுடைய எண்ணம் வந்து ஞானம் நிறைந்த எண்ணமா இருக்கும். அப்படி என்ன, ஞானத்தின் ரீதியான எண்ணம், ஞானம் சம்பந்தப்பட்ட எண்ணம், இன்னொன்னு ஞானத்தின் ரீதியான எண்ணம். உதாரணத்துக்கு யாரையும் வெறுக்க கூடாதுன்றாரு. சோ அப்ப அன்பான எண்ணம், யாரை பார்த்தாலும் அன்பாவே நினைக்கிறது, சோ அதுதான் ஞான சுரூபமான எண்ணம்ன்றது அன்பு. அதே மாதிரி என்ன ஆனாலும் அமைதியா இருங்க, விலகி இருங்கன்ற. சோ விலகி இருந்தீங்க, விலகி இருக்கணும் நான் அப்படின்ற எண்ணம் வந்தாலே அது ஞான சுரூப எண்ணம், சக்திசாலியான எண்ணமும் கூட. சோ சக்திசாலியான எண்ணம்னா என்ன அர்த்தம், நான் தூய்மையான ஆத்மான்றீங்க, அது ஞான சுரூப எண்ணம் தான், பட் அது பிராக்டிஸ் பண்ணிட்டு நான் ரொம்ப தூய்மையான ஆத்மா, நான் விகாரத்துல விழ மாட்டேன், மனசு சஞ்சலம் அடையவே மாட்டேன். சோ அழகான ஒருத்தர் வந்து பேசுறாங்க, சோ அந்த பிராக்டிஸ் ஒரு செகண்ட் ஞாபகம் வருது, அப்புறம் அவங்க பேசுறதே பாக்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் எல்லாம் ஓடி போயிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இல்ல டக்குனே ஓடி போயிடும். சோ அப்ப என்ன அர்த்தம், ஞான சுரூபமா இருந்தாலும் சக்தி சுரூபமா உங்களால இருக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம், சக்தி சக்திசாலியா இருந்தாதான் இந்த ஞான சுரூபமா உங்களால இருக்க முடியும். ஞானம் வந்துருச்சு பட் அதன் சொரூபமா இல்ல, சக்தி வந்துருச்சு இல்ல, அந்த நேரம் அந்த ஞான பாயிண்ட் வரும்போது சக்தி வந்துருச்சு, ஆமா நான் ஆத்மா தான் பாக்கணும், நான் கொஞ்ச நேரத்துல மறந்து போச்சு. அப்ப சொரூபமா இல்ல, சொரூபம்னா என்ன அர்த்தம், நிரந்தரமா இருக்கணும். அப்படி ஆக்குங்க, அப்படி ஆக்குனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, உங்களுடைய உங்க மூலமா வர்ற அதிர்வலைகள், வைப்ரேஷன், உள்ளுணர்வு, சுப பாவனை, இதன் மூலமா மத்தவங்களுடைய மாயாவே ஓடி போயிடும். உங்க மாயா மட்டும் இல்ல, அவங்களுடைய மாயாவும் ஓடிடும். அந்த மாதிரி எண்ணங்களை வையுங்க, சக்திசாலியான ஞான சொரூப எண்ணத்தை வையுங்க, பாபா நினைவு, பாபா கொடுத்த ஞானம், அந்த எண்ணங்களை வையுங்க. ஆனா இதுக்கு என்ன பண்ணணும், பாபா கொடுத்த ஞானம் மட்டும்தான் மைண்ட்ல இருக்கணும், சக்திசாலியான எண்ணங்களை மட்டும்தான் உருவாக்கணும், என்ன சூழ்நிலை ஆனாலும் அது நன்மைக்கு தான் நடக்குது அப்படின்ற எண்ணத்தை மட்டும்தான் உருவாக்கணுமே தவிர, ஏன் நடந்துச்சு, என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி நடந்துச்சு இப்படின்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க, மாய உங்களை விட்டும் போக. இதெல்லாம் கேட்கலன்னா மாய உங்க கீழே விட்டு மட்டும் இல்ல மத்தவங்களை விட்டும் போயிடும். ஆனா இந்த மாதிரி ஏன் எதற்குன்ற கேள்வி கேட்டீங்கன்னா மாயை உங்களை விட்டு விலகாது, அதனால மத்தவங்களுடைய மாயையும் உங்களால விளக்க முடியாது. அதனால எந்த கேள்வியும் இல்ல, அனைத்தும் நன்மைக்கு தான் இருக்குது. எல்லோரும் தூய்மையானவர்கள், என்னுடைய பார்வையும் தூய்மையா இருக்கிறேன், ஏன்னா நான் நாராயணன். அதை மட்டும் மைண்ட்ல திரும்ப திரும்ப எடுத்துட்டு வாங்க. கூடவே பாபா நினைவு, நான் பாபா உடையவன்ற நினைவு, நான் நாராயணன் ஆகிறன்ற நினைவு, இந்த நினைவு வந்து குழந்து விட்டு ஏறணும். நான் யார், என்னுடைய அப்பா யார், நான் என்ன ஆகிட்டு இருக்கேன், இந்த மூணு, நான் ஆத்மா, பரமாத்மா உடையவன், நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், இது மட்டும் குழந்து விட்டு எரியுது அப்படின்னா தானாவே உங்க மாயும் ஓடி போயிடும், மத்தவங்களுடைய மாயும் ஓடி போயிடும். ஆனா இதை விட்டுட்டு சோ கூடவே மற்ற ஞான பயிற்சி சொல்லிக்கலாம். ஆனா இந்த மூணு எப்பவுமே இருக்கும். சோ இது இது இந்த பிராக்டிஸ பண்றதுல கவனக்குறைவா இருந்தீங்கனாலே சுத்தி நடக்கிற விஷயம் இதே நடக்குது, இது என்ன நடக்குது அப்படி அப்படின்னு போயிடும். அவ்வளவுதான், மாயை உங்களை விட்டும் போதாது, உங்க தொடர்பில் இருக்கிறவங்களை விட்டும் போதும். பாபா சொல்ற, இப்ப குழந்தைங்க ரெண்டு வகையான காரியங்கள் பண்ணணும். என்னன்னா, ஒன்னு ஆத்மாக்களை தகுதியானவர்களாக யோகிகளாக ஆக்கணும், இன்னொன்னு நிலத்தையும் தயார் செய்யணும். இதுக்கு விசேஷமா வார்த்தைகளின் கூடவே விருத்தியை மேலும் தீவிர வேகத்தில் கொண்டு செல்லணும். ஏன்னா விருத்தியின் மூலம் வாயுமண்டலம் உருவாகும், வாயுமண்டலத்தின் பாதிப்பு இயற்கையின் மீது ஏற்படும், அப்பதான் தயாராவாங்க. வார்த்தை மற்றும் விருத்தி ரெண்டும் சேவையில ஒன்னா ஈடுபட்டிருக்கணும். உங்களுடைய வார்த்தைகள், செயல்கள் மற்றும் விருத்தியின் மூலம் லேசான நிலையின் அனுபவம் ஏற்படணும். நான் லேசா தான் இருக்கிறேன், ஆனா மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லப்படாது. ஒருவேளை புரிஞ்சுக்கலன்னு நீங்க உங்க மனோபலத்தின் மூலம் அவங்களுக்கும் புரிய வைங்க. தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அனைவருக்கும் பிடித்தமானவர்களாக ஆகுங்க. உங்களுடைய செயல்கள் விருத்தி அவங்களை மாத்தணும். இதுக்கு நீங்க சகித்து கொள்ளும் சக்தி தாரணை செய்யறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய விருத்தியில சிரேஷ்ட பாவனை, சிரேஷ்ட விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு வினாடியின் சங்கல்பத்தின் மூலம், திருஷ்டியின் மூலம், தனது மன மகிழ்ச்சியின் மூலம் வினாடியில் மற்றவர்களுக்கு அதிகம் கொடுத்து விட முடியும். யார் வந்தாலும் அவங்களுக்கு பரிசு கொடுங்க, வெறும் கையுடன் அனுப்பிடாதீங்க, வெறும் கையுடன் அவங்க போயிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்மறையான விருத்தியுடன் பாருங்கள், கேளுங்கள் அல்லது சிந்தியுங்கள். அப்ப ஒருபோதும் ஆவேசம் அல்லது கோபமே வராது. நீங்க மாஸ்டர் அன்பு கடலா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கண், விருத்தி, திருஷ்டியில சிறிதும் வேற எந்த பாவனையும் வரவே முடியாது. அதனால என்ன நடந்தாலும், முழு உலகமும் உங்க மேல கோபப்பட்டாலும், மாஸ்டர் அன்பு கடலாகி உலகத்தை அலட்சியப்படுத்தி விடுங்க. கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். அப்பதான் உங்களுடைய சிரேஷ்ட விருத்தியின் மூலம் சக்திசாலியான வாயுமண்டலம் உருவாகும். இன்றைய நாள்ல விஞ்ஞான சாதனத்தின் மூலம் வீண் பொருட்களை கூட மிக அழகான ரூபமா மாத்திடுறாங்க. ஆக உங்களுடைய சிரேஷ்ட விருத்தி எதிர்மறை, அதாவது வீணானவைகளை நேர்மறையானதாக மாத்திடணும். உங்களுடைய மனம் மற்றும் புத்தி எதிர்மறையானதாக சரி எதிர்மறையானதை தொடவே கூடாது. ஒரு வினாடியில மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி மாத்திடுங்க. ரெண்டு காரியம், ரெட்டை சேவை பண்ணணும். என்ன அந்த சேவை? வாய் மூலமா பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது, வாய் மூலமா அன்பா பேசிட்டு இருக்கும்போது உங்களுடைய உள்ளுணர்வுல அந்த அன்பு தெரியணும். நிறைய குழந்தைங்களை தகுதியானவர்களா ஆக்கணும், சேவைக்கு தகுதியானவர்களா, நாராயண் பதிவுக்கு தகுதியானவர்களாக, பக்கா யோகிகளாக ஆக்கணும். சோ அந்த சேவை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கணும். இன்னொரு பக்கம் நிலத்தையும் தயார் செய்யணும் இல்லையா? அந்த செடி வளர்றதுக்கு நிலத்துல உரம் எல்லாம் போடணும்ல. சோ நிலத்தை தயார் செய்யணும். சோ அதுக்காக தான் தீவிர இல்லையா, அந்த செடிக்குன்னு நிறைய குணம் இருந்தாலும் நிலம் எப்படியோ அப்படித்தானே செடி வளரும். அந்த செடி ஃபர்ஸ்ட் கிளாஸான ஹைபிரிட் குவாலிட்டியா கூட இருக்கட்டும், பட் நிலம் சரியில்லைன்னா. அதே மாதிரி வாயுமண்டலத்தை பக்காவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய உள்ளுணர்வை வந்து தீவிர வேகத்துல கொண்டுட்டு போகணும். அதுதான் மனசா சேவை. ஏன்னா வாய் உங்களுடைய எண்ணங்கள் வந்து உள்ளுணர்வா மாறும். அந்த உள்ளுணர்வு வாயுமண்டலத்தை சக்தியாக்கும். அந்த வாயுமண்டலம் இயற்கையின் மீது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்பதான் அவங்க தயாராவா. எவ்வளவு சூப்பரா சொல்லிருக்காங்க. அதனால வார்த்தையோடு உள்ளுணர்வும் சேர்ந்து சேவையில ஈடுபடணும். சும்மா வார்த்தையால சொன்ன மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? அப்ப உங்களுடைய வார்த்தையினாலையும் அவங்க லேசான தன்மை அனுபவம் செய்யணும். நீங்க நடந்துக்கிற முறையின் மூலமாகவும் லேசான தன்மை அனுபவம் ஆகணும். உங்களுடைய உள்ளுணர்வு மூலமாகவும் லேசான தன்மை அனுபவம் ஆகணும். எப்படி? சோ நான் லேசாதான் இருக்கிறேன், மத்தவங்களுக்கு அது தெரியல அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய மனோபலம் நீங்க லேசா இருக்கிற எதுனா இருந்தாலும் அப்படியே ஃப்ரீயா இருக்குது, அப்படியே லேசா. மனோபலத்தின் மூலம் நீங்க புரிய வைங்க, நீங்க லேசா தான் இருக்கிறீங்க. உங்களுடைய எண்ணம், சொல், செயல், உள்ளுணர்வு எல்லாமே லேசா இருக்கு, எல்லாத்துலயுமே விலகி இருக்குது அப்படின்றத புரிய வைங்க. 95% எல்லாருக்கும் பிச்சமானவர்களா ஆகணும். சமசூப்பர் இல்லையா? ஒரு சிலருக்கு சாமியே இல்லைன்னுவாங்க. அப்ப அவங்களை கூட அவங்க கிட்ட 100% பிடிச்சவங்களா மாற முடியாது. ஏன்னா நீங்க சொல்றத அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. பட் ஆனா உங்களை பிடிக்கணும், அந்த மாதிரி ஆகுங்க. பிச்சமானவர்களா ஆகுங்க. உங்களுடைய செயல்ல உங்களை மாத்தணும், உங்களுடைய உள்ளுணர்வு அவங்களை மாத்தணும். சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? சகிச்சு கொள்ளும் சக்தி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒருத்தங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேக்குறாங்க. இப்ப என்ன பண்ணணும்னா அவங்கள நக்கல் பண்ற மாதிரி நீங்க பேசிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்ப சகித்து கொள்ளும் சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப நம்ம அமைதியா இருந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தா நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். சோ இது இதுக்கு பாத்தீங்கன்னா நிஜ சம்பவம் பாத்தீங்கன்னா, ஒரு தடவை ரஜினி கமல் ரெண்டு பேருமே ஒரே மேடையில உங்களுக்கு கேள்வி கேட்க, ரஜினி கமல் கமல ரஜினி கேள்வி கேட்கற மாதிரி. அப்ப கமல் கேட்கிறாரு ரஜினி, ஆவுனா இமயமலைக்கு போயிருந்தீங்க, என்னது அங்க இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்லைட்டா நக்கல் மாதிரியும் வருது. அப்ப ஏன்னா இவரு நாஸ்திகர் வேறு இல்லையா? அதே மாதிரி இப்படி வைக்கிறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குற. திருப்பி அவரு ஈஸியா நக்கல் பண்ண முடியும், எதுவுமே நக்கல் பண்ணலாம் ஈஸியா. நீங்க நாஸ்திகரா இருக்கிறீங்க கமல், ஆனா நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். அங்க வந்து அற்புதமான மூலிகை இருக்கும், அங்க சித்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன். இப்ப கமல் வந்து ஒரு நல்ல நேஷனல் ஜியோகிராபிக் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. சோ அதுவுமே இயற்கையாகவே அவருக்கு அந்த நக்கல் பேசுறதுதான் வருது இல்லையா. அவர் நல்லதா பேசணும்னு நினைச்சா கூட நக்கலா பேசுற மாதிரி தான் இருக்குது. ஆனா ரஜினி வந்து அதுக்கும் அவ்வளவு பொறுமையா பதில் கொடுக்கிறார். அதான் சகித்துக்கொள்ளும் சக்தி, அது மாத்தம் இல்லையா. அதனாலதான் ரஜினியை வந்து யாரும் எதிர்க்கிறது கிடையாது. அவர் சொல்றதே பிடிக்கலன்னா கூட தூத்துக்குடி விஷயத்துல வந்து அவர் சொன்னது யாருக்குமே பிடிக்கல, பட் இருந்தாலும் எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவரு ஆனா அந்த டைம் அவர் கோபப்பட்டு தான் பேசினாரு, பட் எப்பயுமே கோபப்படாம அந்த அமைதியா மரியாதை கொடுத்ததுனால அவருக்கு அந்த மரியாதை சொன்னது. எடுத்த உடனே அவர் பேரு சொல்லி யாரும் திட்டுறது கிடையாது, சொல்லாம அப்படி மறைமுகமா வேணா திட்டுறான். சோ அதே மாதிரி இங்க நீங்க 95% எல்லோருக்கும் பிடித்தமானவர்களா ஆகணும்ன்றது லட்சியம் வைங்க. அப்படின்னா 5% நம்மள வெறுக்கிறோம் அப்படி அர்த்தம் இல்ல, எல்லோருக்கும் பிடிச்சவங்களா இருக்கணும். ஆனா எல்லோரும் முழுசா நம்மள ஏத்துக்குவாங்களான்னு தெரியாது, பட் 95% அவங்களுக்கு நம்மள பிடிச்சணும் அப்படி ஆகுங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சகித்து கொள்ளும் சக்தி, அவ்வளவுதான். நீங்க வந்து உங்களுடைய உள்ளுணர்வுல உயர்ந்த பாவனையும் உயர்ந்த விருப்பமும் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு வினாடி நீங்க நினைக்கிற எண்ணத்தின் மூலமாகவும் ஒரு வினாடி பார்வையின் மூலமாகவும் உங்களுடைய அந்த உள்ளார்ந்த அந்த மன மகிழ்ச்சி அதன் மூலமாகவும் உங்களால நிறைய கொடுக்க முடியும் ஒரே வினாடியில எல்லாருக்கும். எவ்வளவு சூப்பர் இல்லையா. அப்ப உங்களுடைய விருத்தியில அப்ப என்ன பண்ணுங்க, அந்த நேரமும் அந்த உயர்ந்த எண்ணம் உயர்ந்த விருப்பம் இதேதான் இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கணும். அப்ப வந்து மத்தவங்களுக்கு நிறைய நீங்க கொடுக்க முடியும் உங்களுடைய திருஷ்டி மூலமாவே, உங்க பார்வை மூலமா, அந்த மன மகிழ்ச்சி மூலமாவே. அவங்க நல்லா இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் உங்களை பார்த்தோன்னே அவங்களுடைய மனசு அப்படியே சாந்தமாகும். அப்படி கொடுக்க முடியும். யாரு வந்தாலும் வெறுங்கையோட அனுப்பாதீங்க, பரிசு கொடுத்து அனுப்புங்க, இந்த சக்தி கொடுத்து அனுப்புங்க, அந்த உள்ளுணர்வின் மூலமாக அந்த தாய் அன்பு கொடுத்து அனுப்புங்க. அந்த பார்வையில அந்த அன்பு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த ஒரு எண்ணம், அந்த உயர்ந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். வேற அந்த வீண் எண்ணம் வீண் விஷயமே வரவிடக்கூடாது. நக்கல் பண்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய வியாதி இல்லையா. இப்ப இந்த சினிமால ஜோக்கே அது மாதிரி வந்துட்டதுனால அது பெரிய வியாதினே நமக்கு தெரியல. அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ உயர்ந்த எண்ணம் மட்டும் வச்சு எல்லோருக்கும் நிரப்பி அனுப்புங்க, யாரையும் வெறுங்கையோட அனுப்பிடாதீங்க. ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்மறையான விருத்தியோட பாருங்க, கேளுங்க, சிந்திங்க. அப்ப உங்களுக்கு கோபமே வராது, ஆவேசமே வராது. சமஸ்தபுரில யார பார்த்தாலும் நேர்மறையான எண்ணத்தோட பாருங்க. அவன் நக்கல் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு பாக்காது, நேர்மறையா பாருங்க, கரெக்டா தான் இருக்கும். சோ அது ஒண்ணு இருக்கு. ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம், அவங்க நக்கல் பண்றதுக்காக கேக்குறாங்க நினைச்சா நீங்களும் அது மாதிரி பதில் சொல்லுங்க, இல்ல அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும் தான் கேக்குறாங்க. நீங்க சின்சரா புரிய வச்சீங்கன்னா சரியாயிடும். சோ அது மாதிரி நேர்மறையாக சிந்திங்க, ஒருபோதும் உங்களுக்கு கோபமே வரக்கூடாது. நீங்க மாஸ்டர் அன்பு கடல் இல்லையா.